நியாயாதிபதிகள் அத்தியாயம் ஒன்று. யோசுவா இறந்த பின்பு இஸ்ரவேல் மக்கள் யெகோவாவை நோக்கி, கானானியர்களை எதிர்த்து யுத்தம் செய்யும்படி எங்களில் யார் முதலில் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு யெகோவா, யூதா எழுந்து புறப்படட்டும், இதோ அந்த தேசத்தை அவனுடைய கையிலே ஒப்புக்கொடுத்தேன் என்றார். அப்பொழுது யூதாவின் மனிதர்கள் தங்களுடைய சகோதரர்களாகிய சிமியோனின் மனிதர்களை நோக்கி, நாம் கானானியர்களோடு யுத்தம் செய்ய நீங்கள் என்னுடைய சுதந்திர பங்கு வீதத்தில் எங்களோடு எழுந்து வாருங்கள், உங்களுடைய சுதந்திர பங்கு வீதத்தில் நாங்களும் உங்களோடு வருவோம் என்றார்கள். அப்படியே சிமியோன் கோத்திரத்தார்கள் அவர்களோடு போனார்கள். யூதா மனிதர்கள் எழுந்து போனபோது யெகோவா கானானியர்களையும் பெரிசியர்களையும் அவர்களுடைய கையிலே ஒப்புக்கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். பேசேக்கிலே அதோனி பேசேக்கை பார்த்து அவனோடு யுத்தம் செய்து கானானியர்களையும் பெரிசியர்களையும் வெட்டினார்கள். அதோனி பேசேக் ஓடிப்போகும்போது அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவனுடைய கை கால்களின் பெருவிரல்களை வெட்டி போட்டார்கள். அப்பொழுது அதோனி பேசேக், 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் வெட்டப்பட்டவர்களாக என்னுடைய மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். அவனை எருசலேமிற்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் இறந்தான். யூதாவின் மக்கள் எருசலேமின் மேல் யுத்தம் செய்து அதை பிடித்து அங்குள்ளவர்களை கூர்மையான பட்டயத்தினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கினார்கள். பின்பு யூதாவின் மக்கள் மலைதேசத்திலும் தெற்கிலும் பள்ளத்தாக்குகளிலும் குடியிருக்கிற கானானியர்களோடு யுத்தம் செய்ய புறப்பட்டு போனார்கள். அப்படியே யூதா கோத்திரத்தார்கள் எபிரோனிலே குடியிருக்கிற கானானியர்களுக்கு எதிராகப் போய் சேசாய், அகிமான், தல்மா என்பவர்களை வெட்டி போட்டார்கள். முன்நாட்களில் அந்த எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர். அங்கேயிருந்து தெபீரில் குடியிருப்பவர்களுக்கு எதிராக போனார்கள். முன்நாட்களில் தெபீருக்கு கீரியாத் செப்பேர் என்று பெயர். அப்பொழுது காலேப் கீரியாத் செப்பேரை முறியடித்து பிடிக்கிறவனுக்கு என்னுடைய மகளாகிய அக்சாலை திருமணம் செய்து கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். எனவே தன்னுடைய மகளாகிய அக்சாலை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். அவள் புறப்படும்போது என்னுடைய தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று ஒத்னியேலிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். மோசேயின் மாமனாகிய கேனியனின் மக்களும் யூதாவின் மக்களோடு பேரிச்சை மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கில் இருக்கிற யூதாவின் வனாந்திரத்திற்கு வந்து மக்களோடு குடியேறினார்கள். யூதா தன்னுடைய சகோதரனாகிய சிமியோனோடு போனான். அவர்கள் சேப்பாத்தில் குடியிருக்கிற கானானியர்களை முறியடித்து அதை அழித்து அந்த பட்டணத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். யூதா காசாவையும் அதன் எல்லையையும், அஸ்கலோனையும் அதன் எல்லையையும், எக்ரோனையும் அதன் எல்லையையும் பிடித்தான். யெகோவா யூதாவோடு இருந்ததினால் மலைதேசத்தார்களை துரத்திவிட்டார்கள். பள்ளத்தாக்கில் குடியிருப்பவர்களுக்கு இரும்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்த முடியாமல் போனது. மோசே சொன்னபடியே எபிரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள். அவன் அதிலிருந்து ஏனாக்கின் 3 மகன்களையும் துரத்திவிட்டான். பென்யமீனின் மகன்கள் எருசலேமிலே குடியிருந்த எபூசியர்களையும் துரத்திவிடவில்லை. எனவே எபூசியர்கள் இந்த நாள் வரை பென்யமீன் மக்களோடு எருசலேமில் குடியிருக்கிறார்கள். யோசேப்பின் குடும்பத்தினரும் பெத்தேலுக்கு எதிராக போனார்கள். யெகோவா அவர்களோடு இருந்தார். யோசேப்பின் குடும்பத்தினர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். அந்த வேவுக்காரர்கள் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனிதனைக் கண்டு, பட்டணத்திற்குள் நுழையும் வழியை எங்களுக்கு காண்பி, உனக்கு தயை செய்வோம் என்றார்கள். அப்படியே பட்டணத்திற்குள் நுழையும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான். அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை கூர்மையான பட்டயத்தினால் வெட்டி அந்த மனிதனையும் அவனுடைய குடும்பத்தையும் விட்டுவிட்டார்கள். அப்பொழுது அந்த மனிதன் ஏத்தியர்களின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான். அதுதான் இந்த நாள் வரை அதனுடைய பெயர். மனாசே கோத்திரத்தார்கள் பெத்செயான் பட்டணத்தார்களையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனிதர்களையும், தானாக் பட்டணத்தார்களையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனிதர்களையும் தோரில் குடியிருப்பவர்களையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனிதர்களையும் இப்லேயாம் பட்டணத்தார்களையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனிதர்களையும் மெகிதோவில் குடியிருப்பவர்களையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனிதர்களையும் துரத்திவிடவில்லை. கானானியர்கள் அந்த தேசத்தில்தான் குடியிருக்க வேண்டும் என்றிருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் பலத்தபோது கானானியர்களை முழுவதும் துரத்திவிடாமல் அவர்களை கட்டாயப்படுத்தி கடினமாக வேலை செய்ய வைத்தார்கள். எப்பிராயீம் கோத்திரத்தார்கள் கேசீரிலே குடியிருந்த கானானியர்களையும் துரத்திவிடவில்லை. ஆகவே கானானியர்கள் அவர்களோடு குடியிருந்தார்கள். செபுலோன் கோத்திரத்தார்கள் கித்ரோனில் குடியிருக்கிறவர்களையும் நாகலோலில் குடியிருக்கிறவர்களையும் துரத்திவிடவில்லை. ஆகவே கானானியர்கள் அவர்களோடு குடியிருந்து கடினமாக வேலை செய்வதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். ஆசேர் கோத்திரத்தார்கள் அக்கோவில் குடியிருக்கிறவர்களையும் சீதோனில் குடியிருக்கிறவர்களையும் அக்லாப், அக்சீப், எல்பா, ஆபீக், ரேகோப் பட்டணங்களில் குடியிருக்கிறவர்களையும் துரத்திவிடவில்லை. ஆசேரியர்கள் தேசத்தில் குடியிருக்கிறவர்களாகிய கானானியர்களோடு குடியிருந்தார்கள். அவர்களை அவர்கள் துரத்திவிடவில்லை. நப்தலி கோத்திரத்தார்கள் பெத்சிமேசில் குடியிருக்கிறவர்களையும் பெத்தானாத்தில் குடியிருக்கிறவர்களையும் துரத்திவிடாமல் தேசத்தில் குடியிருக்கிறவர்களாகிய கானானியர்களோடு குடியிருந்தார்கள். பெத்சிமேஸ், பெத்தானாத் பட்டணங்களில் குடியிருக்கிறவர்களும் அவர்களுக்கு கடினமாக வேலை செய்வதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். எமோரியர்கள் தான் கோத்திரத்தார்களை பள்ளத்தாக்கில் இறங்க விடாமல் மலை தேசத்திற்கு போகும்படி கட்டாயப்படுத்தினார்கள். எமோரியர்கள் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனிலும் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்றிருந்தார்கள். ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தார்களின் பலம் பெருகினபடியால் அவர்களுக்கு கடினமாக வேலை செய்வதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். எமோரியர்களின் எல்லை அக்கராபீமுக்கு போகிற மேடு துவங்கி அதற்கு அப்புறம் போனது. நியாயாதிபதிகள் அத்தியாயம் 10. அபிமெலேக்கு இறந்த பின்பு தோதாவின் மகனான பூவாவின் மகன் தோலா என்னும் இசக்கார் கோத்திரத்தான் இஸ்ரவேலை கைப்பற்ற எழும்பினான். அவன் எப்பிராயீம் மலைதேசத்து ஊராகிய சாமீரிலே குடியிருந்தான். அவன் இஸ்ரவேலை 23 வருடங்கள் நியாயம் விசாரித்து பின்பு இறந்து சாமீரிலே அடக்கம் செய்யப்பட்டான். தோலா இறந்த பின்பு கீலேயாத்தியனான யாவீர் எழும்பி இஸ்ரவேலை 22 வருடங்கள் நியாயம் விசாரித்தான். 30 கழுதைக்குட்டிகளின் மேல் ஏறும் 30 மகன்கள் அவனுக்கு இருந்தார்கள். அவர்களுக்கு 30 ஊர்களும் இருந்தது. கீலேயாத் தேசத்தில் இருக்கிற அவர்களுக்கு இந்த நாள் வரைக்கும் யாவீரின் கிராமங்கள் என்கிற பெயர் இருக்கிறது. யாவீர் இறந்து காமோன் பட்டணத்தில் அடக்கம் செய்யப்பட்டான். இஸ்ரவேல் மக்கள் மறுபடியும் யெகோவாவின் பார்வைக்கு தீமையானவைகளை செய்து யெகோவாவை வணங்காமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தெய்வங்களையும் சீதோனின் தெய்வங்களையும் மோவாபின் தெய்வங்களையும் அம்மோன் மக்களின் தெய்வங்களையும் பெலிஸ்தர்களின் தெய்வங்களையும் தொழுது கொண்டார்கள். அப்பொழுது யெகோவா இஸ்ரவேலின் மேல் கோபமடைந்து அவர்களை பெலிஸ்தர்கள் கையிலும் அம்மோனியர்களின் கையிலும் ஒப்புக்கொடுத்தார். அவர்கள் அந்த ஆண்டு முதல் 18 வருடங்கள் யோர்தான் நதிக்கு அப்பாலே கீலேயாத்திலுள்ள எமோரியர்களின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் மக்களையெல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள். அம்மோனியர்கள் யூதாவின் மேலும் பென்யமீன் மேலும் எப்ராயீம் குடும்பத்தினர் மேலும் யுத்தம் செய்ய யோர்தான் நதியை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் யெகோவாவை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவஞ்செய்தோம், நாங்கள் எங்களுடைய தேவனை விட்டு பாகால்களை தொழுது கொண்டோம் என்றார்கள். யெகோவா இஸ்ரவேல் மக்களை நோக்கி, எகிப்தியர்களும் எமோரியர்களும் அம்மோனியர்களும் பெலிஸ்தர்களும் சீதோனியர்களும் அமலேக்கியர்களும் மாகோனியர்களும் உங்களை ஒடுக்கும் நேரங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்டபோது நான் உங்களை அவர்களுடைய கைக்கு விலக்கி இரட்சிக்கவில்லையா? அப்படியிருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தெய்வங்களை ஆராதனை செய்தீர்கள். ஆகையால் இனி உங்களை இரட்சிக்க மாட்டேன். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தெய்வங்களை நோக்கி முறையிடுங்கள். அவைகள் உங்களுடைய ஆபத்தின் காலத்தில் உங்களை இரட்சிக்கட்டும் என்றார். இஸ்ரவேல் மக்கள் யெகோவாவை நோக்கி, பாவஞ்செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மட்டும் எங்களை இரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தெய்வங்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு யெகோவாவுக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் துயரத்தை பார்த்து மனதுருகினார். அம்மோனியர்கள் கூட்டங்கூடி கீலேயாத்திலே முகாமிட்டார்கள். இஸ்ரவேல் மக்களும் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே முகாமிட்டார்கள். அப்பொழுது கீலேயாத்தின் மக்களும் பிரபுக்களும் ஒருவரையொருவர் நோக்கி, அம்மோனியர்கள் மேல் முதலில் யுத்தம் செய்யப்போகிற மனிதன் யார்? அவனே கீலேயாத்தின் குடியிருப்புகளுக்கெல்லாம் தலைவனாக இருப்பான் என்றார்கள். நியாயாதிபதிகள் அத்தியாயம் 11. கீலேயாத்தியனான யெப்தா வல்லமையுள்ள வீரனாக இருந்தான். அவன் வேசியின் மகன். கீலேயாத் அவனை பெற்றான். கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு மகன்களை பெற்றாள். அவனுடைய மனைவி பெற்ற மகன்கள் பெரியவர்களான பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்களுடைய தகப்பன் வீட்டிலே சொத்து இல்லை, நீ அந்நிய பெண்ணின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது யெப்தா தன்னுடைய சகோதரர்களை விட்டு ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனிதர்கள் யெப்தாவோடே கூடிக்கொண்டு அவனோடு யுத்தத்திற்கு போவார்கள். சில நாட்களுக்கு பின்பு அம்மோனிய மக்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்யும்போது கீலேயாத்தின் மூப்பர்கள் யெப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய் யெப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் மக்களோடு யுத்தம் செய்ய எங்களுடைய தளபதியாக இருக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு யெப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து சம்பவித்திருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை நோக்கி, நீ எங்களோடு வந்து அம்மோன் மக்களோடு யுத்தம் செய்து கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாக இருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உன்னிடம் வந்தோம் என்றார்கள். அதற்கு யெப்தா, அம்மோன் மக்களோடு யுத்தம் செய்ய நீங்கள் என்னை திரும்ப அழைத்துப் போன பின்பு யெகோவா அவர்களை எனக்கு முன்பாக ஒப்புக் கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாக வைப்பீர்களா என்று கீலேயாத்தின் மூப்பரை கேட்டான். கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை பார்த்து, நாங்கள் உன்னுடைய வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் யெகோவா நமக்கு நடுவாக நின்று கேட்பாராக என்றார்கள். அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பர்களோடு போனான். மக்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் தளபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன்னுடைய காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே யெகோவாவுடைய சந்நிதியிலே சொன்னான். பின்பு யெப்தா அம்மோன் மக்களின் ராஜாவிடத்திற்கு தூதுவர்களை அனுப்பி, நீ என்னுடைய தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான். அம்மோன் மக்களின் ராஜா யெப்தாவின் தூதர்களை நோக்கி, இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வருகிறபோது அர்னோன் துவங்கி யாப்போக் யோர்தான் வரை இருக்கிற என்னுடைய தேசத்தை பிடித்துக் கொண்டார்களே, இப்பொழுது அதை எனக்கு சமாதானமாக திரும்ப கொடுத்துவிட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். யெப்தா மறுபடியும் அம்மோன் மக்களின் ராஜாவின் இடத்திற்கு தூதுவர்களை அனுப்பி அவனுக்கு சொல்லச் சொன்னதாவது, யெப்தா சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் மோவாபியர்களின் தேசத்தையாகிலும் அம்மோன் மக்களின் தேசத்தையாகிலும் பிடித்து கொண்டதில்லையே. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வருகிறபோது வனாந்திரத்தில் சிவந்த சமுத்திரம் வரை நடந்து பின்பு காதேசுக்கு வந்து இஸ்ரவேலர்கள் ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு தூதுவர்களை அனுப்பி, நாங்கள் உன்னுடைய தேசத்தின் வழியாக கடந்து போகிறோம் என்று சொல்லச் சொன்னார்கள். அதற்கு ஏதோமின் ராஜா செவி கொடுக்கவில்லை. அப்படியே மோவாபின் ராஜாவினிடத்திற்கும் அனுப்பினார்கள். அவனும் சம்மதிக்கவில்லை. ஆதலால் இஸ்ரவேலர்கள் காதேசிலே தங்கியிருந்து பின்பு வனாந்திர வழியாக நடந்து ஏதோம் தேசத்தையும் மோவாப் தேசத்தையும் சுற்றிப்போய் மோவாபின் தேசத்திற்கு கிழக்கே வந்து மோவாபின் எல்லைக்குள் நுழையாமல் மோவாபின் எல்லையான அர்னோன் நதிக்கு அப்பாலே முகாமிட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் எஸ்போனில் ஆளுகிற சீகோன் என்னும் எமோரியர்களின் ராஜாவினிடத்திற்கு தூதுவர்களை அனுப்பி, நாங்கள் உன்னுடைய தேசத்தின் வழியாக எங்களுடைய இடத்திற்கு கடந்து போக இடங்கொடு என்று சொல்லச் சொன்னார்கள். சீகோன் இஸ்ரவேலர்களை நம்பாததால் தன்னுடைய எல்லையை கடந்து போகிறதற்கு இடங்கொடாமல் தன்னுடைய மக்களையெல்லாம் கூட்டி யாகாசிலே முகாமிட்டு இஸ்ரவேலர்களோடு யுத்தம் செய்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா சீகோனையும் அவனுடைய எல்லா மக்களையும் இஸ்ரவேலரின் கையில் ஒப்புக்கொடுத்தார். அவர்களை முறியடித்தார்கள். அப்படியே இஸ்ரவேலர்கள் அந்த தேசத்திலே குடியிருந்த எமோரியர்களின் நாடுகளையெல்லாம் பிடித்து அர்னோன் துவங்கி யாப்போக்கு வரை வனாந்திரம் துவங்கி யோர்தான் வரை இருக்கிற எமோரியரின் எல்லைகளையெல்லாம் சொந்தமாக பிடித்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா எமோரியர்களை தம்முடைய மக்களாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்தியிருக்க நீர் அந்த தேசத்தை பிடித்துக் கொள்ள முடியுமா? உம்முடைய தேவனாகிய காமோஸ் உமக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை நீர் பிடித்துக்கொள்ள மாட்டீரோ? அப்படியே எங்கள் தேவனாகிய யெகோவா எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தையெல்லாம் நாங்களும் பிடித்துக்கொள்கிறோம். மேலும் சிப்போரின் மகனான பாலாக் என்னும் மோவாபின் ராஜாவைவிட உமக்கு அதிக நியாயம் உண்டோ? அவன் இஸ்ரவேலர்களோடு எப்போதாவது வாதாடினானா? எப்போதாவது அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்தானா? இஸ்ரவேலர்கள் எஸ்போனிலும் அதின் கிராமங்களிலும், ஆரோவேரிலும் அதின் கிராமங்களிலும், அர்னோன் நதியின் அருகே எல்லா ஊர்களிலும் 300 வருடங்கள் குடியிருக்கும்போது இவ்வளவு காலமாக நீங்கள் அதை திரும்பிக் கொள்ளாமல் போனதென்ன? நான் உமக்கு எதிராக குற்றம் செய்யவில்லை. நீர் எனக்கு எதிராக யுத்தம் செய்கிறதினால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாகிய யெகோவா இன்று இஸ்ரவேல் மக்களுக்கும் அம்மோன் மக்களுக்கும் நடுநின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அனுப்பினான். ஆனாலும் அம்மோன் மக்களின் ராஜா தனக்கு யெப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேட்காமற் போனான். அப்பொழுது யெகோவாவுடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கேயிருந்து அம்மோன் மக்களுக்கு எதிராக போனான். அப்பொழுது யெப்தா யெகோவாவுக்கு ஒரு பொருத்தனையை செய்து, தேவரீர் அம்மோன் மக்களை என் கையில் ஒப்புக்கொடுத்தால் நான் அம்மோன் மக்களிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது யெகோவாவுக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகனபலியாக செலுத்துவேன் என்றான். யெப்தா அம்மோன் மக்களின் மேல் யுத்தம் செய்ய அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போனான். யெகோவா அவர்களை அவன் கையில் ஒப்புக்கொடுத்தார். அவன் அவர்களை ஆரோவேர் துவங்கி மின்னித்திற்கு போகும் வரை திராட்சை தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் பேரழிவாக முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் மக்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். யெப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன்னுடைய வீட்டிற்கு வருகிறபோது இதோ அவன் மகள் தம்பூர் வாசித்து நடனமாடி அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளை. அவளைத் தவிர அவனுக்கு மகனும் இல்லை மகளும் இல்லை. அவன் அவளை பார்த்தவுடனே தன்னுடைய உடைகளை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனவேதனை அடையவும் கலங்கவும் செய்கிறாய். நான் யெகோவாவை நோக்கி என் வாயைத் திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் யெகோவாவை நோக்கி உம்முடைய வாயைத் திறந்து பேசினீர் அல்லவோ? அம்மோன் மக்களாகிய உம்முடைய எதிரிகளுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை யெகோவா உமக்கு கட்டளையிட்டபடியால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். பின்னும் அவள் தன்னுடைய தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என்னுடைய தோழிகளும் என்னுடைய கன்னிமையின் நிமித்தம் துக்கங்கொண்டாட எனக்கு 2 மாதங்கள் தவணை கொடும் என்றாள். அதற்கு அவன், போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். அவள் தன்னுடைய தோழிகளோடு போய் தன்னுடைய கன்னிமையின் நிமித்தம் மலைகளின் மேல் துக்கங்கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன்னுடைய தகப்பனிடம் திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் செய்திருந்த தன்னுடைய பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் திருமணமாகாத கன்னியாகவே வாழ்ந்து மரித்துவிட்டாள். இது நிமித்தம் இஸ்ரவேலின் மகள்கள் வருடந்தோறும் போய் 4 நாட்கள் கீலேயாத்தியனான யெப்தாவின் மகளைக் குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமானது. நியாயாதிபதிகள் அத்தியாயம் 12. எப்ராயிம் மனிதர்கள் ஒன்றாகக் கூடி யோர்தான் நதியை கடந்து வடக்கே உள்ள சாபோன் ஊருக்குப் போய் யெப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோடு வரும்படி அழைக்காமல் அம்மோனியர்கள் மேல் யுத்தம் செய்ய போனதென்ன? உன்னுடைய வீட்டையும் உன்னையும் அக்கினியினால் சுட்டுப்போடுவோம் என்றார்கள். அதற்கு யெப்தா, எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் அம்மோனியர்களோடு பெரிய வழக்கு இருக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் என்னை அவர்கள் கைக்கு விலக்கி காப்பாற்றவில்லை. நீங்கள் என்னை காப்பாற்றவில்லை என்று நான் பார்த்தபோது நான் என்னுடைய ஜீவனை என்னுடைய கையிலே பிடித்துக்கொண்டு அம்மோன் மக்களுக்கு எதிராக போனேன். யெகோவா அவர்களை என்னுடைய கையில் ஒப்புக்கொடுத்தார். இப்படியிருக்க நீங்கள் என்மேல் யுத்தம் செய்ய இன்று என்னிடத்திற்கு வரவேண்டியது என்ன என்று சொன்னான். பின்பு யெப்தா கீலேயாத் மனிதர்களை எல்லாம் கூட்டி எப்ராயிமியர்களோடு யுத்தம் செய்தான். எப்ராயிமுக்கும் மனாசேக்கும் நடுவே குடியிருக்கிற கீலேயாத்தியர்களான நீங்கள் எப்ராயிமை விட்டு ஓடிப்போனவர்கள் என்று எப்ராயிமர்கள் சொன்னபடியினால் கீலேயாத் மனிதர்கள் அவர்களை முறியடித்தார்கள். கீலேயாத்தியர்கள் எப்ராயிமியர்களை முந்தி யோர்தானின் துறைமுகங்களை பிடித்தார்கள். அப்பொழுது எப்ராயிமியர்களிலே தப்பினவர்களில் யாராவது வந்து நான் அக்கரைக்குப் போகட்டும் என்று சொல்லும்போது கீலேயாத் மனிதர்கள், நீ எப்பிராயீமனா என்று அவனைக் கேட்பார்கள். அவன் அல்ல என்றால், நீ ஷீபோலேத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க முடியாமல் சீபோலேத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறைமுகத்திலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலே எப்பிராயீமில் 42,000 பேர் இறந்தார்கள். யெப்தா இஸ்ரவேலை 6 வருடங்கள் நியாயம் விசாரித்தான். பின்பு கீலேயாத்தியனான யெப்தா இறந்து கீலேயாத்திலுள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்குப் பின்பு பெத்லகேம் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 30 மகன்களும் 30 மகள்களும் இருந்தார்கள். 30 மகள்களையும் வேறு இனத்திலே திருமணம் செய்து கொடுத்து தன்னுடைய மகன்களுக்கு 30 பெண்களை வேறு இனத்திலிருந்து எடுத்தான். அவன் இஸ்ரவேலை 7 வருடங்கள் நியாயம் விசாரித்தான். பின்பு இப்சான் இறந்து பெத்லகேமிலே அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 வருடங்கள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் இறந்து செபுலோன் தேசமான ஆயலோன் ஊரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின்பு இல்லேலின் மகனான பிரத்தோனியனான அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 40 மகன்களும் 30 பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதைகளின் மேல் ஏறுவார்கள். அவன் இஸ்ரவேலை 8 வருடங்கள் நியாயம் விசாரித்தான். பின்பு பிரத்தோனியனான இல்லேலின் மகனான அப்தோன் இறந்து எப்பிராயீம் தேசத்தில் அமலேக்கியர் மலையில் இருக்கிற பிரத்தோனிலே அடக்கம் செய்யப்பட்டான். நியாயாதிபதிகள் அத்தியாயம் 13. இஸ்ரவேல் மக்கள் மறுபடியும் யெகோவாவின் பார்வைக்கு தீமையானதை செய்ததால் யெகோவா அவர்களை 40 வருடங்கள் வரை பெலிஸ்தர்கள் கையில் ஒப்புக்கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சேரா ஊரானான ஒரு மனிதன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். யெகோவாவுடைய தூதன் அந்த பெண்ணுக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடிக்காதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் சாப்பிடாதபடிக்கும் எச்சரிக்கையாக இரு. நீ கர்ப்பவதியாகி ஒரு மகனை பெறுவாய். அவனுடைய தலையின் மேல் சவரகன் கத்தி படவேண்டாம். அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தர்களின் கைக்கு விலக்கி காப்பாற்றத் தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த பெண் தன்னுடைய கணவனிடம் வந்து, தேவனுடைய மனிதன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா பயங்கரமாக இருந்தது. எங்கேயிருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடிக்காமலும் தீட்டானது ஒன்றும் சாப்பிடாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன்னுடைய மரண நாள் வரை தேவனுக்கென்று நசரேயனாக இருப்பான் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது மனோவா யெகோவாவை நோக்கி விண்ணப்பம் செய்து, ஆ என்னுடைய ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனிதன் மறுபடியும் ஒருமுறை எங்களிடம் வந்து பிறக்கப்போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். அந்த பெண் வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் கணவனாகிய மனோவா அவளோடே இருக்கவில்லை. ஆகையால் அந்த பெண் சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன்னுடைய கணவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்து தன்னுடைய மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்திற்கு வந்து, இந்த பெண்ணோடு பேசியவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர், நான்தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். யெகோவாவுடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் அந்த பெண்ணோடே சொன்ன எல்லாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடிக்காமலும் தீண்டானதொன்றும் சாப்பிடாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கடைபிடிக்கட்டும் என்றார். அப்பொழுது மனோவா யெகோவாவுடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்துக் கொண்டு வரும் வரை தங்கியிரும் என்றான். யெகோவாவுடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன்னுடைய உணவை சாப்பிடமாட்டேன். நீ சர்வாங்க தகனபலி செலுத்த வேண்டுமானால் அதை நீ யெகோவாவுக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் யெகோவாவுடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா யெகோவாவுடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது நாங்கள் உம்மை மரியாதை செய்யும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு யெகோவாவுடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜனபலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் யெகோவாவுக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவனுடைய மனைவியும் பார்த்து கொண்டிருக்கும்போது அதிசயம் வெளிப்பட்டது. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்பும்போது யெகோவாவுடைய தூதனானவர் பலிபீடத்தின் மேல் ஜுவாலையிலே ஏறிப்போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். பின்பு யெகோவாவுடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் யெகோவாவுடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன்னுடைய மனைவியை பார்த்து, நாம் தேவனைக் கண்டோம், நிச்சயமாக மரிப்போம் என்றான். அதற்கு அவன் மனைவி, யெகோவா நம்மை கொன்றுபோட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகனபலியையும் போஜனபலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளையெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். பின்பு அந்த பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. யெகோவா அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவிலுள்ள தானின் முகாமில் இருக்கும்போது யெகோவாவுடைய ஆவியானவர் அவனை தூண்டத் தொடங்கினார். நியாயாதிபதிகள் அத்தியாயம் 14. சிம்சோன் திம்னாத் என்னும் ஊருக்குப் போய் திம்னாத்திலே பெலிஸ்தர்களின் மகள்களில் ஒரு பெண்ணை பார்த்து திரும்ப வந்து தன்னுடைய தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தர்களின் மகள்களில் ஒரு பெண்ணை பார்த்தேன், அவளை எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய தாயும் அவனுடைய தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்தசேதனமில்லாத பெலிஸ்தர்களிடத்தில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டியதென்ன? உன்னுடைய சகோதரர்களின் மகள்களிலும் எங்கள் மக்கள் அனைவரிலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன்னுடைய தகப்பனை நோக்கி, அவள் என்னுடைய கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றான். அவன் பெலிஸ்தர்களிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க காரணம் உண்டாகும்படி இது யெகோவாவின் செயல் என்று அவனுடைய தாயும் தகப்பனும் அறியாமல் இருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலை ஆண்டார்கள். அப்படியே சிம்சோனும் அவனுடைய தாயும் தகப்பனும் திம்னாத்திற்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் வரை வந்தபோது, இதோ கெர்ச்சிக்கிற இளம் சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது யெகோவாவுடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன்னுடைய கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அவன் போய் அந்த பெண்ணோடு பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். சில நாட்களுக்கு பின்பு அவன் அவளை திருமணம் செய்ய திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழிவிலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீக்கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன்னுடைய கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன்னுடைய தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போனபோது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். அவர்கள் அவனை பார்த்தபோது அவனோடு இருக்கும்படி 30 நண்பர்களை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் விருந்து சாப்பிடுகிற 7 நாட்களுக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 மேலாடைகளையும் 30 மாற்று உடைகளையும் கொடுப்பேன். அதை எனக்கு விடுவிக்காமல் போனால் நீங்கள் எனக்கு 30 மேலாடைகளையும் 30 மாற்று உடைகளையும் கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், உன் விடுகதையை சொல்லு, நாங்கள் அதை கேட்கிறோம் என்றார்கள். அப்பொழுது அவன், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாட்கள் வரை விடுவிக்க முடியாமற் போனது. ஏழாம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் மனைவியை பார்த்து, உன்னுடைய கணவன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படி நீ அவனை வசப்படுத்து, இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் அக்கினியால் எரித்து போடுவோம். எங்களுடையவைகளை பறித்துக்கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனின் மனைவி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசிக்காமல் என்னை பகைக்கிறாய், என்னுடைய மக்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றாள். அதற்கு அவன், இதோ நான் என்னுடைய தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே, உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான். விருந்து சாப்பிடுகிற ஏழு நாளும் அவள் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். ஏழாம் நாளிலே அவள் அவனை தொல்லை செய்து கொண்டிருந்ததினால் அதை அவளுக்கு விடுவித்தான். அப்பொழுது அவள் தன்னுடைய மக்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தாள். ஆகையால் ஏழாம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனிதர்கள் அவனை பார்த்து, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கிடாரியால் உழாதிருந்தீர்களானால் என்னுடைய விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்றான். யெகோவாவுடைய ஆவி அவன்மேல் இறங்கியதினால் அவன் அஸ்கலோனுக்குப் போய் அந்த ஊர் மக்களின் 30 பேரை கொன்று அவர்களுடைய ஆடைகளை எடுத்துக்கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று ஆடைகளை கொடுத்து கோபம் வந்தவனாக புறப்பட்டு தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு போய்விட்டான். சிம்சோனின் மனைவியோ அவனுடைய நண்பர்களில் அவனோடு சிநேகமாயிருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். நியாயாதிபதிகள் அத்தியாயம் 15. சில நாட்கள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டு குட்டியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மனைவியை பார்க்கப் போய், நான் என்னுடைய மனைவியின் அறைக்குள் போக வேண்டும் என்றான். அவள் தகப்பனோ அவனை உள்ளே போகவிடாமல், நீ அவளை முழுவதும் பகைத்துவிட்டாய் என்று நான் நினைத்து அவளை உன்னுடைய நண்பனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டேன், அவளுடைய தங்கை அவளைவிட அழகானவள் அல்லவா, அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். அப்பொழுது சிம்சோன், நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என்மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து 2 வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களைக் கொளுத்தி பெலிஸ்தர்களின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் சுட்டரித்து போட்டான். இப்படி செய்தவன் யார் என்று பெலிஸ்தர்கள் கேட்கிறபோது திம்னாத்தானுடைய மருமகனான சிம்சோன்தான். அவனுடைய மனைவியை அவனுடைய நண்பனுக்கு திருமணம் செய்து கொடுத்ததினால் அப்படி செய்தான் என்றார்கள். அப்பொழுது பெலிஸ்தர்கள் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்கினியினால் சுட்டெரித்தார்கள். அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழிவாங்காமல் ஓயமாட்டேன் என்று சொல்லி அவர்களை தொடையிலும் இடுப்பிலுமாக துண்டு துண்டாக வெட்டி பின்பு போய் ஏத்தாம் ஊர் கண்மலை குகையில் குடியிருந்தான். அப்பொழுது பெலிஸ்தர்கள் போய் யூதாவிலே முகாமிட்டு லேகி என்கிற வெளியிலே பரவியிருந்தார்கள். நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனிதர்கள் கேட்டதற்கு அவர்கள், சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள். அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாம் ஊர் கண்மலை குகைக்குப் போய், பெலிஸ்தர்கள் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா, பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், உன்னை கட்டி பெலிஸ்தர்கள் கையில் ஒப்புக்கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு சிம்சோன், நீங்கள் என்னை கொன்று போட மாட்டோம் என்று எனக்கு சத்தியம் செய்யுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இருக்க கட்டி அவர்களுடைய கையில் ஒப்புக்கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர்கள் அவனுக்கு எதிராக ஆரவாரம் செய்தார்கள். அப்பொழுது யெகோவாவுடைய ஆவி அவன்மேல் பலமாக இறங்கினதால் அவனுடைய புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவனுடைய கைகளை விட்டு அறுந்து போயின. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சைத்தாடை எலும்பை கண்டு தன்னுடைய கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன், கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக மடிந்து கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். அப்படி சொல்லி முடிந்த பின்பு தன்னுடைய கையிலிருந்த தாடை எலும்பை எரிந்துவிட்டு அந்த இடத்திற்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். அவன் மிகவும் தாகமடைந்து யெகோவாவை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர், உமது அடியேன் கையினால் இந்த பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களின் கைகளினால் சாக வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியிலுள்ள பள்ளத்தை பிளக்கச் செய்தார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்தபோது அவனுடைய உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்னக்கோரி என்று பெயரிட்டான். அது இந்த நாள் வரையும் லேகியில் இருக்கிறது. அவன் பெலிஸ்தர்களின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருடங்கள் நியாயம் விசாரித்தான். நியாயாதிபதிகள் அத்தியாயம் 16. பின்பு சிம்சோன் காசாவுக்குப் போய் அங்கே ஒரு விபச்சாரியைக் கண்டு அவளிடம் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊர்க்காரர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிறபோது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை சுற்றி வளைத்து இரவு முழுவதும் அவனுக்காக பட்டணவாசலில் காத்திருந்து இரவு முழுவதும் பேசாமல் இருந்தார்கள். சிம்சோன் நடு இரவு வரை படுத்திருந்து நடு இரவில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாள்களோடு பெயர்த்து தன்னுடைய தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலால் என்னும் பெயருள்ள ஒரு பெண்ணோடு அன்பாயிருந்தான். அவளிடத்திற்கு பெலிஸ்தர்களின் அதிபதிகள் போய், நீ அவனை வசப்படுத்தி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி பலவீனப்படுத்துவதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெலிலால் சிம்சோனை பார்த்து, உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது? உன்னை பலவீனப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ என்னிடம் சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 வில்நார் கயிறுகளினாலே என்னை கட்டினால் நான் பலவீனனாகி மற்ற மனிதனைப் போல் ஆவேன் என்றான். அப்பொழுது பெலிஸ்தர்களின் அதிபதிகள் உலராத பச்சையான 7 வில்நார் கயிறுகளை அவளிடம் கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவள் அவனை கட்டினாள். மறைந்திருக்கிறவர்கள் உள்ளறையிலே காத்திருக்கும்போது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர்கள் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அப்பொழுது சணல் நூலானது நெருப்பு பட்டவுடனே அருந்து போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவனுடைய பலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்பொழுது தெலிலால் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை ஏமாற்றி எனக்கு பொய் சொன்னாய், இப்போதும் உன்னை எதினாலே கட்டலாம் என்று என்னிடம் சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேளைக்கும் பயன்படுத்தாமல் இருக்கிற புது கயிறுகளால் என்னை இருக்க கட்டினால் நான் பலவீனனாகி மற்ற மனிதனைப் போல் ஆவேன் என்றான். அப்பொழுது தெலிலால் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர்கள் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். மறைந்திருக்கிறவர்கள் உள்ளறையில் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன்னுடைய புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலைப் போல அறுத்து போட்டான். பின்பு தெலிலால் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை ஏமாற்றி எனக்கு பொய் சொன்னாய், உன்னை எதினால் கட்டலாம் என்று நீ என்னிடம் சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், நீ என்னுடைய தலைமுடியின் 7 ஜடைகளையும் நெசவுநூல் தறியோடு பின்னிவிட்டால் மற்ற மனிதர்களைப் போல் ஆவேன் என்றான். அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர்கள் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் தூக்கத்தை விட்டு எழுந்து நெசவு ஆணியையும் தரியையும் பிடுங்கிக் கொண்டு போனான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன்னுடைய இருதயம் என்னோடு இல்லாமலிருக்க உன்னை நேசிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 முறைகளும் என்னை பரியாசம் செய்தாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று என்னிடம் சொல்லாமல் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன்னுடைய வார்த்தைகளினாலே நெருக்கி தொந்தரவு செய்தபடியால் சாகத்தக்கதாக அவனுடைய ஆத்துமா துக்கப்பட்டு தன்னுடைய இருதயத்தில் உள்ளதையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என்னுடைய தலையின் மேல் படவில்லை, நான் என்னுடைய தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என்னுடைய தலை சிறைக்கப்பட்டால் என்னுடைய பலம் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலவீனனாகி மற்ற எல்லா மனிதர்களைப் போல ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவன் தன்னுடைய இருதயத்தில் உள்ளதையெல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெலீலாள் கேட்டபோது, அவள், பெலிஸ்தர்களின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒருமுறை வாருங்கள், அவன் தன்னுடைய இருதயத்தில் உள்ளதையெல்லாம் என்னிடத்தில் வெளிப்படுத்தினான் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தர்களின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடம் வந்தார்கள். அவள் அவனை தன்னுடைய மடியிலே தூங்க வைத்து ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் ஏழு ஜடைகளையும் சிரைத்து அவனை பலவீனப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கியது. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர்கள் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் தூக்கத்தை விட்டு விழித்து, யெகோவா தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறிப்போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர்கள் அவனை பிடித்து அவனுடைய கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைக்க வைத்தார்கள். அவனுடைய தலைமுடி சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கியது. பெலிஸ்தர்களின் பிரபுக்கள் நம்முடைய எதிரியாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி தங்களுடைய தெய்வமாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். மக்கள் அவனை பார்த்தவுடனே, நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய எதிரியை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி தங்களுடைய தேவனை புகழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டுவதற்கு சிம்சோனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் தன்னுடைய கையை பிடித்து நடத்துகிற சிறுவனோடு வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்க வேண்டும் என்றான். அந்த வீடு ஆண்களாலும் பெண்களாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தர்களின் எல்லா பிரபுக்களும் வீட்டின்மேல் ஆண்களும் பெண்களுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் யெகோவாவை நோக்கி கூப்பிட்டு, யெகோவாவாகிய ஆண்டவரே, நான் என்னுடைய இரண்டு கண்களுக்காக ஒரே முடிவாக பெலிஸ்தர்கள் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒருமுறை மட்டும் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு நடுத்தூண்களில் ஒன்றை தன்னுடைய வலது கையினாலும் மற்றொன்றை தன்னுடைய இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என்னுடைய ஜீவன் பெலிஸ்தர்களோடு மடியக்கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா மக்கள் மேலும் விழுந்தது. இப்படி அவன் உயிரோடு இருக்கும்போது அவனால் கொல்லப்பட்டவர்களை விட அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். பின்பு அவன் சகோதரர்களும் அவன் தகப்பனுடைய வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்து கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவனுடைய தகப்பனான மனோவாவின் கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருடங்கள் நியாயம் விசாரித்தான். நியாயாதிபதிகள் அத்தியாயம் 17. எப்ராயீம் மலைதேசத்தானாகிய மீகா என்னும் பெயருள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் தன்னுடைய தாயை நோக்கி, உன்னிடத்திலிருந்த 1100 வெள்ளிக்காசு திருட்டு போனதே, அதை குறித்து என்னுடைய காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான்தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ யெகோவாவால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன்னுடைய தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள் செதுக்கப்பட்ட ஒரு சிலையையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டாக்க, நான் என்னுடைய கையிலிருந்து இந்த வெள்ளியை என் மகனுக்காக முழுவதும் யெகோவாவுக்கென்று நியமித்தேன், இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள். அவன் அந்த வெள்ளியை தன்னுடைய தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து கொல்லன் கையிலே கொடுத்தாள். அவன் அதினாலே செதுக்கப்பட்ட ஒரு சிலையையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் செய்தான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. மீகா சிலைகளுக்கு ஒரு வீட்டை அறையை ஏற்படுத்தி வைத்திருந்தான். அவன் ஒரு ஏபோத்தையும் சிலைகளையும் உண்டாக்கி தன்னுடைய மகன்களில் ஒருவனை அர்ப்பணம் செய்தான். இவன் அவனுக்கு ஆசாரியனானான். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான். யூதாவிலுள்ள பெத்தலகேம் ஊர்க்காரனும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான். அந்த மனிதன் எங்கேயாவது போய் தங்கும்படி யூதாவிலுள்ள பெத்லெகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பயணம் போகும்போது எப்பிராயீம் மலைதேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான். எங்கேயிருந்து வந்தாய் என்று மீகா அவனைக் கேட்டதற்கு அவன், நான் யூதாவிலுள்ள பெத்லெகேம் ஊரானாகிய லேவியன், எங்கேயாவது போய் தங்கப்போகிறேன் என்றான். அப்பொழுது மீகா, நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாக இருப்பாய், நான் உனக்கு வருடத்திலே 10 வெள்ளிக்காசையும் மாற்று ஆடைகளையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான். அப்படியே லேவியன் உள்ளே போனான். அந்த லேவியன் அந்த மனிதனிடத்தில் இருக்க சம்மதித்தான். அந்த வாலிபன் அவனுக்கு அவனுடைய மகன்களில் ஒருவனைப் போல் இருந்தான். மீகா அந்த லேவியனை புனிதமான வேலைக்கு அர்ப்பணம் செய்தான். அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருந்தான். அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் யெகோவா எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுதும் அறிந்திருக்கிறேன் என்றான். நியாயாதிபதிகள் அத்தியாயம் 18. அந்த நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜாவே இல்லை. தாண் கோத்திரத்தார்கள் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு பங்கு தேடினார்கள். அந்த நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே போதிய பங்கு கிடைக்கவில்லை. ஆகையால் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தாண் மக்கள் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனிதர்களாகிய 5 பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சோராவிலும் எஸ்தாவோலிலும் இருந்து அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களோடே சொன்னார்கள். அவர்கள் எப்பிராயீம் மலைதேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு வரை போய் அங்கே இரவு தங்கினார்கள். அவர்கள் மீகாவின் வீட்டின் அருகில் இருக்கும்போது லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து அங்கே அவனிடத்தில் போய், உன்னை இங்கே அழைத்து வந்தது யார்? இவ்விடத்தில் என்ன செய்கிறாய்? உனக்கு இங்கே என்ன இருக்கிறது என்று அவனிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவன், இன்ன இன்னபடி மீகா எனக்கு செய்தான், என்னை சம்பளத்திற்கு பணியமர்த்தினான், அவனுக்கு ஆசாரியனானேன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பயணம் வெற்றியாக முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். அவர்களுக்கு அந்த ஆசாரியன், சமாதானத்தோடு போங்கள், உங்கள் பயணம் யெகோவாவுக்கு ஏற்றது என்றான். அப்பொழுது அந்த 5 மனிதர்களும் புறப்பட்டு லாயிசுக்கு போய், அதில் குடியிருக்கிற மக்கள் சீதோனியர்களுடைய வழக்கத்தின்படியே பயமில்லாமல் அமைதியாகவும் எந்த குறையில்லாமலும் சுகமாக இருக்கிறதையும், அவர்கள் சீதோனியர்களுக்கு தூரமானவர்கள் என்பதையும், அவர்களுக்கு ஒருவரோடும் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள் இல்லை என்பதையும் பார்த்து, சோராவிலும் எஸ்தாவோலிலும் இருக்கிற தங்கள் சகோதரர்களிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். அவர்களுடைய சகோதரர்கள், நீங்கள் கொண்டு வருகிற செய்தி என்ன என்று அவர்களை கேட்டார்கள். அதற்கு அவர்கள், எழும்புங்கள், அவர்களுக்கு எதிராக போவோம், வாருங்கள், அந்த தேசத்தை பார்த்தோம், அது மிகவும் நன்றாயிருக்கிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்களா? அந்த தேசத்தை கைப்பற்றிக் கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாக இருக்க வேண்டாம். நீங்கள் அங்கே சேரும்போது சுகமாய் குடியிருக்கிற மக்களிடம் சேருவீர்கள். அந்த தேசம் விசாலமாக இருக்கிறது. தேவன் அதை உங்களுடைய கைகளில் ஒப்புக்கொடுத்தார். அது பூமியிலுள்ள எல்லா பொருட்களும் குறைவில்லாமல் இருக்கிற இடம் என்றார்கள். அப்பொழுது சேராவிலும் எஸ்தாவோலிலும் இருக்கிற தாண் கோத்திரத்தார்களில் 600 பேர் ஆயுதம் அணிந்தவர்களாக அங்கேயிருந்து புறப்பட்டு போய் யூதாவிலுள்ள கீரியாத் யாரீமிலே முகாமிட்டார்கள். ஆதலால் மக்கள் அதை இந்நாள் வரைக்கும் மக்னிதான் என்று அழைக்கிறார்கள். அது கீரியாத் யாரிமின் மேற்கு பகுதியிலே இருக்கிறது. பின்பு அவர்கள் அங்கேயிருந்து எப்பிராயீம் மலைக்குப் போய் மீகாவின் வீடு வரை வந்தார்கள். அப்பொழுது லாயிசின் நாட்டை உளவு பார்க்க போய் வந்த 5 மனிதர்கள் தங்கள் சகோதரர்களை பார்த்து, இந்த வீடுகளில் ஏபோத்தும் சுரூபங்களும் வெட்டப்பட்ட விக்கிரகமும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இப்போதும் நீங்கள் செய்ய வேண்டியதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்பொழுது அந்த இடத்திற்கு திரும்பி மீகாவின் வீட்டில் இருக்கிற லேவியனான வாலிபனின் வீட்டிற்கு வந்து அவனிடத்தில் சுகசெய்தி விசாரித்தார்கள். ஆயுதம் அணிந்தவர்களாகிய தாண் கோத்திரத்தார்கள் 600 பேரும் வாசற்படியிலே நின்றார்கள். ஆசாரியனும் ஆயுதம் அணிந்தவர்களாகிய 600 பேரும் வாசற்படியிலே நிற்கும்போது, தேசத்தை உளவு பார்க்கப் போய் வந்த அந்த 5 மனிதர்கள் உள்ளே புகுந்து செதுக்கப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் உருவங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அவர்கள் மீகாவின் வீட்டிற்குள் புகுந்து செதுக்கப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் உருவங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறபோது ஆசாரியன் அவர்களை பார்த்து, நீங்கள் செய்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீ பேசாதே, உன்னுடைய வாயை மூடிக்கொண்டு எங்களோடு வந்து எங்களுக்கு தகப்பனும் ஆசாரியனுமாயிரு. நீ ஒருவனுடைய வீட்டிற்கு மட்டும் ஆசாரியனாக இருக்கிறது நல்லதோ? இஸ்ரவேலில் ஒரு கோத்திரத்திற்கும் வம்சத்திற்கும் ஆசாரியனாக இருக்கிறது நல்லதோ என்றார்கள். அப்பொழுது ஆசாரியனுடைய மனது மகிழ்ச்சியடைந்து அவன் ஏபோத்தையும் உருவங்களையும் செதுக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு மக்களிடம் போனான். அவர்கள் திரும்பும்படி புறப்பட்டு பிள்ளைகளையும் ஆடுமாடுகளையும் உடைமைகளையும் தங்களுக்கு முன்னே போகச் செய்தார்கள். அவர்கள் புறப்பட்டு மீகாவின் வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் போனபோது மீகாவின் வீட்டிற்கு அயல் வீட்டார் கூட்டங்கூடி தான் கோத்திரத்தார்களை பின்தொடர்ந்து வந்து அவர்களை பார்த்து கூப்பிட்டார்கள். அவர்கள் திரும்பி பார்த்து மீகாவை நோக்கி, நீ இப்படி கூட்டத்துடன் வருகிற காரியம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் உண்டாக்கின என்னுடைய தெய்வங்களையும் அந்த ஆசாரியனையும் கூட நீங்கள் கொண்டு போகிறீர்களே, இனி எனக்கு என்ன இருக்கிறது? நீ கூப்பிடுகிற காரியம் என்ன என்று நீங்கள் என்னிடத்தில் எப்படி கேட்கலாம் என்றான். தான் மக்கள் அவனை பார்த்து, எங்கள் காதுகள் கேட்க சத்தமிடாதே, சத்தமிட்டால் கடுங்கோபக்காரர்கள் உங்களை தாக்குவார்கள். அப்பொழுது நீயும் உன்னுடைய குடும்பத்தினர்களும் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லி தங்களுடைய வழியிலே நடந்து போனார்கள். அவர்கள் தன்னைவிட பலசாலிகள் என்று மீகா பார்த்து அவன் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பினான். அவர்களோ மீகா உண்டாக்கினவைகளையும் அவனுடைய ஆசாரியனையும் கொண்டு போய் பயமில்லாமல் சுகமாயிருக்கிற லாயிஸ் ஊர் மக்களிடத்தில் சேர்த்து அவர்களை கூர்மையான பட்டயத்தால் வெட்டி பட்டணத்தை அக்கினியினால் எரித்து போட்டார்கள். அது சீதோனுக்கு தூரமாயிருந்தது. மற்ற மனிதர்களோடு அவர்களுக்கு சம்பந்தமில்லாமலும் இருந்ததால் அவர்களை காப்பாற்ற ஒருவரும் இல்லை. அந்த பட்டணம் பெத்ரேகோபுக்கு அருகே பள்ளத்தாக்கில் இருந்தது. அவர்கள் அதை திரும்ப கட்டி அதிலே குடியிருந்து முதலில் லாயிஸ் என்னும் பெயர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு இஸ்ரவேலுக்கு பிறந்த தங்கள் முற்பிதாவான தானுடைய பெயரின்படியே தான் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது தான் மக்கள் அந்த சுரூபத்தை தங்களுக்கு நியமித்துக் கொண்டார்கள். மனாசேயின் மகனான கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் மகன்களும் அந்த தேசம் சிறைப்பட்டு போன நாள் வரை தான் கோத்திரத்தார்கள் ஆசாரியர்களாக இருந்தார்கள். தேவனுடைய கூடாரம் சீலோவில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டாக்கின சிலையை வைத்துக் கொண்டிருந்தார்கள். நியாயாதிபதிகள் அத்தியாயம் 19. இஸ்ரவேலில் ராஜாவே இல்லாத அந்த நாட்களிலே எப்ராயீம் மலைகள் அருகே தங்கின ஒரு லேவியன் இருந்தான். அவன் யூதாவிலுள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு பெண்ணை தனக்கு மறுமனையாட்டியாக வைத்திருந்தான். அவள் அவனுக்கு துரோகமாக விபச்சாரம் செய்து அவனை விட்டு யூதா தேசத்து பெத்லகேம் ஊரிலிருக்கிற தன் தகப்பனுடைய வீட்டிற்கு போய் அங்கே 4 மாதங்கள் வரை இருந்தாள். அவளுடைய கணவன் அவளை சம்மதிக்கவும் அவளை திரும்ப அழைத்து வரவும் 2 கழுதைகளை ஆயத்தப்படுத்தி தன்னுடைய வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அவளிடத்திற்கு போனான். அப்பொழுது அவள் அவனை தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனாள். பெண்ணின் தகப்பன் அவனை பார்த்தபோது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பெண்ணின் தகப்பனான அவனுடைய மாமன் அவனை 3 நாட்கள் அங்கே தங்கும்படி சம்மதிக்க வைத்ததினால் அவன் அங்கே அவனோடு இருந்தான். அவர்கள் அங்கே சாப்பிட்டு குடித்து இரவு தங்கினார்கள். 4ஆம் நாள் அதிகாலையில் அவர்கள் எழுந்து அவன் பயணப்படும்போது பெண்ணின் தகப்பன் தன்னுடைய மருமகனை நோக்கி, கொஞ்சம் அப்பம் சாப்பிட்டு உன்னுடைய மனதை தேற்றிக்கொள், பின்பு நீங்கள் போகலாம் என்றான். அவர்கள் உட்கார்ந்து இருவரும் சாப்பிட்டு குடித்தார்கள். பெண்ணின் தகப்பன் அந்த மனிதனை பார்த்து, நீ தயவு செய்து உன்னுடைய இருதயம் மகிழ்ச்சியடைய இரவும் இரு என்றான். அப்படியே போகும்படி அந்த மனிதன் எழுந்தபோது அவனுடைய மாமன் அவனை வருந்திக் கொண்டதினால் அவன் அன்று இரவும் அங்கே இருந்தான். 5ஆம் நாளிலே அவன் போகும்படி அதிகாலையில் எழுந்தபோது பெண்ணின் தகப்பன் இருந்து உன்னுடைய இருதயத்தைத் தேற்றிக்கொள் என்றான். அப்படியே மாலைவரை இருந்து இருவரும் சாப்பிட்டார்கள். பின்பு அவனும் அவன் மறுமனையாட்டியும் அவன் வேலைக்காரனும் போகும்படி எழுந்தபோது பெண்ணின் தகப்பனான அவனுடைய மாமன், இதோ பொழுது மறையப்போகிறது, சாயங்காலமுமானது, இரவு இங்கே இருங்கள், பார், மாலை மயங்குகிற வேளையானது, உன்னுடைய இருதயம் சந்தோஷமாக இருக்கும்படி இங்கே இரவு தங்கி நாளை அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வீட்டிற்குப் போகலாம் என்றான். அந்த மனிதனோ இரவு தங்க மனதில்லாமல் இரண்டு கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன்னுடைய மறுமனையாட்டியை கூட்டிக்கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய ஏபூசுக்கு நேராக வந்தான். அவர்கள் ஏபூசுக்கு அருகே வரும்போது இரவு நேரமானது. அப்பொழுது வேலைக்காரன் தன்னுடைய எஜமானை நோக்கி, எபூசியர்கள் இருக்கிற இந்த பட்டணத்திற்குப் போய் அங்கே இரவு தங்கலாம் என்றான். அதற்கு அவன் எஜமான், நாம் வழியை விட்டு இஸ்ரவேல் மக்கள் அல்லாதவர்கள் இருக்கிற பட்டணத்திற்குப் போகக்கூடாது, அதற்கடுத்த கெபியா வரை போவோம் என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, நாம் கிபியாவிலாவது ராமாவிலாவது இரவு தங்கும்படி அவைகளில் ஒரு இடத்திற்கு போய் சேர நடந்து போவோம் வா என்றான். அப்படியே அதற்கடுத்து நடந்து போனார்கள். பென்யமீன் நாட்டைச் சேர்ந்த கிபியாவின் அருகில் வரும்போது சூரியன் மறைந்து போனது. ஆகையால் கிபியாவிலே வந்து இரவு தங்கும்படி வழியை விட்டு அந்த இடத்திற்கு போனார்கள். அவன் பட்டணத்திற்குள் போனபோது இரவு தங்குவதற்கு அவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்பவர்கள் இல்லாததினால் வீதியில் உட்கார்ந்தான். வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற ஒரு முதியவர் வந்தார். அந்த மனிதனும் எப்ராயீம் மலைதேசத்தை சார்ந்தவன். அவன் கிபியாவிலே வாழ வந்தான். அந்த இடத்தின் மனிதர்களோ பென்யமீனர்கள். அந்த முதியவர் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பட்டணத்து வீதியில் அந்த பயணியை பார்த்து, எங்கே போகிறாய், எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் யூதாவிலுள்ள ஊராகிய பெத்லகேமிலிருந்து வந்து எப்ராயீம் மலைதேசத்தின் மிகவும் தொலைதூரம் வரை போகிறோம். நான் அந்த இடத்தை சேர்ந்தவன், யூதாவிலுள்ள பெத்லகேம் வரை போய் வந்தேன். நான் யெகோவாவுடைய ஆலயத்திற்கு போகிறேன். இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்பவர்கள் ஒருவரும் இல்லை. எங்கள் கழுதைகளுக்கும் வைக்கோலும் தீவனமும் உண்டு. எனக்கும் உமது அடியாளுக்கும் உமது அடியானோடு இருக்கிற வேலைக்காரனுக்கும் ரொட்டியும் திராட்சை ரசமும் உண்டு, ஒன்றிலும் குறைவில்லை என்றான். அப்பொழுது அந்த முதியவர், உனக்கு சமாதானம் உண்டாவதாக, உன் குறைவுகளெல்லாம் என்மேல் இருக்கட்டும், வீதியிலே மட்டும் இரவு தங்க வேண்டாம் என்று சொல்லி அவனை தன்னுடைய வீட்டிற்குள் அழைத்து கொண்டு போய் கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். அவர்கள் தங்கள் கால்களை கழுவிக்கொண்டு சாப்பிட்டு குடித்தார்கள். அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறபோது இதோ அந்த ஊர் துன்மார்க்க மனிதர்களில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனிதனை நாங்கள் அவனோடு உறவு கொள்ளும்படி வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த முதியவரோடு சொன்னார்கள். அப்பொழுது வீட்டுக்காரனான அந்த மனிதன் வெளியே அவர்களிடத்தில் போய், இப்படி செய்ய வேண்டாம் என் சகோதரர்களே, இப்படிப்பட்ட தீமையை செய்ய வேண்டாம். அந்த மனிதன் என்னுடைய வீட்டிற்குள் வந்திருக்கும்போது இப்படிப்பட்ட மதிகேட்டை செய்ய வேண்டாம். இதோ கன்னிப்பெண்ணாகிய என்னுடைய மகளும் அந்த மனிதனுடைய மறுமனையாட்டியும் இருக்கிறார்கள். அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களை அவமானப்படுத்தி உங்கள் பார்வைக்கு சரியானபடி அவர்களுக்கு செய்யுங்கள். ஆனாலும் இந்த மனிதனுக்கு அப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்றான். அந்த மனிதர்கள் அவன் சொல்லை கேட்கவில்லை. அப்பொழுது அந்த மனிதன் தன்னுடைய மறுமனையாட்டியை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான். அவர்கள் அவளை பலாத்காரம் செய்து இரவு முழுவதும் அவளை மோசமாக நடத்தி அதிகாலையில் அவளை போகவிட்டார்கள். விடிவதற்கு முன்னே அந்த பெண் வந்து வெளிச்சமாகும் வரை அங்கே தன்னுடைய எஜமான் இருந்த வீட்டு வாசற்படியிலே விழுந்து கிடந்தாள். அவள் எஜமான் காலையில் எழுந்திருந்து வீட்டின் கதவை திறந்து தன்னுடைய வழியே போக புறப்படுகிற போது, இதோ அவன் மறுமனையாட்டியாகிய பெண் வீட்டு வாசலுக்கு முன் தன்னுடைய கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவளாக கிடந்தாள். எழுந்திரு, போவோம் என்று அவன் அவளோடே சொன்னதற்கு அவள் பதில் சொல்லவில்லை. அப்பொழுது அந்த மனிதன் அவளை கழுதையின் மேல் போட்டுக்கொண்டு பயணப்பட்டு தன்னுடைய இடத்திற்கு போனான். அந்த லேவியன் வீட்டிற்கு வந்தபோது ஒரு கத்தியை எடுத்து தன்னுடைய மறுமனையாட்டியை பிடித்து அவளை அவளுடைய எலும்புகளோடு 12 துண்டுகளாக்கி இஸ்ரவேலின் எல்லைகளுக்கெல்லாம் அனுப்பினான். அப்பொழுது அதை பார்த்தவர்கள் எல்லோரும், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இதைப்போன்ற காரியம் செய்யப்படவும் இல்லை, காணப்படவும் இல்லை. இந்த காரியத்தைப் பற்றி யோசித்து ஆலோசனை செய்து செய்யவேண்டியது என்னவென்று சொல்லுங்கள் என்றார்கள்.
நியாயாதிபதிகள் அத்தியாயம் 2. யெகோவாவுடைய தூதன் கில்காலிலிருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்து உங்களுடைய பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்த தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடு செய்த என்னுடைய உடன்படிக்கையை நான் ஒருபோதும் முறித்து போடுவதில்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்தில் குடியிருக்கிறவர்களோடு உடன்படிக்கை செய்யாமல் அவர்களுடைய பலிபீடங்களை இடித்துவிட வேண்டும் என்றும் சொன்னேன். ஆனாலும் என்னுடைய சொல்லை கேட்காமல் போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகவே நான் அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தெய்வங்கள் உங்களுக்கு கன்னியாவார்கள் என்றார். யெகோவாவுடைய தூதன் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் மக்கள் அனைவரிடமும் சொல்லும்போது மக்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். அந்த இடத்திற்கு போகீம் என்று பெயரிட்டு அங்கே யெகோவாவுக்கு பலி செலுத்தினார்கள். யோசுவா இஸ்ரவேல் மக்களை அனுப்பிவிட்டபோது அவர்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள அவரவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாகத்திற்கு போனார்கள். யோசுவாவின் எல்லா நாட்களிலும் யெகோவா இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய செயல்களை எல்லாம் பார்த்தவர்களும் யோசுவாவிற்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பர்களின் எல்லா நாட்களிலும் மக்கள் யெகோவாவை தொழுது கொண்டார்கள். நூனின் மகனான யோசுவா என்னும் யெகோவாவின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாக இறந்து போனான். அவனை எப்பிராயீமின் மலை தேசத்திலுள்ள காயாஸ் மலைக்கு வடக்கில் இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் ஏரேசிலே அடக்கம் செய்தார்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார்கள் எல்லோரும் தங்களுடைய பிதாக்களோடு சேர்க்கப்பட்ட பின்பு யெகோவாவையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த செய்கைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பியது. அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் யெகோவாவின் பார்வைக்கு தீமையானதை செய்து பாகால்களை தொழுது தங்களுடைய முற்பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படச் செய்த அவர்களுடைய தேவனாகிய யெகோவாவை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற மக்களுடைய தெய்வங்களாகிய அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போய் அவைகளை தொழுது கொண்டு யெகோவாவுக்கு கோபமூட்டினார்கள். அவர்கள் யெகோவாவை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் தொழுது கொண்டார்கள். அப்பொழுது யெகோவா இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டவராகி அவர்கள் அதற்கு பின்பு தங்கள் எதிரிகளுக்கு முன்பாக நிற்க முடியாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர்களுடைய கையில் அவர்களை ஒப்புக்கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்களுடைய எதிரிகளின் கையில் ஒப்புக்கொடுத்தார். யெகோவா அவர்களுக்கு வாக்கு செய்தபடி அவர்கள் புறப்பட்டு போகிற இடங்களெல்லாம் யெகோவாவுடைய கரம் தீமைக்கென்றே அவர்களுக்கு எதிராக இருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். யெகோவா நியாயாதிபதிகளை எழும்பச் செய்தார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை விலக்கி காப்பாற்றினார்கள். அவர்கள் தங்களுடைய நியாயாதிபதிகளின் சொல்லை கேட்காமல் அந்நிய தெய்வங்களுக்கு தங்களை விலைமாதர்களைப் போல ஒப்புக்கொடுத்து அவைகளை தொழுது கொண்டார்கள். தங்களுடைய பிதாக்கள் யெகோவாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாக விட்டு விலகி பிதாக்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள். யெகோவா அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்பச் செய்கிற போது யெகோவா நியாயாதிபதியோடு இருந்து அந்த நியாயாதிபதி வாழ்ந்த நாட்களிலெல்லாம் அவர்களுடைய எதிரிகளின் கைக்கு அவர்களை விலக்கி காப்பாற்றி வருவார். அவர்கள் தங்களை இருக்க பிடித்து ஒடுக்குகிறவர்களினால் தவிக்கிறதினாலே யெகோவா துக்கப்படுவார். நியாயாதிபதி மரித்தவுடனே அவர்கள் திரும்பி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி பணிவிடை செய்யவும் தொழுது கொள்ளவும் தங்களுடைய பிதாக்களை விட இழிவாக நடந்து தங்களுடைய தீய செய்கைகளையும் தங்களுடைய முரட்டாட்டமான வழிகளையும் விடாதிருப்பார்கள். ஆகையால் யெகோவா இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டவராகி, இந்த மக்கள் தங்களுடைய பிதாக்களுக்கு நான் கற்பித்த என்னுடைய உடன்படிக்கையை மீறி என்னுடைய சொல்லை கேட்காமல் போனதினால் யோசுவா இறந்த பின்பு விட்டுப்போன தேசங்களில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்திவிடாதிருப்பேன். அவர்களுடைய பிதாக்கள் யெகோவாவின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படி அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களைக் கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அதற்காக யெகோவா அந்த தேசங்களை யோசுவாவுடைய கையில் ஒப்புக்கொடுக்காமலும் அவைகளை சீக்கிரமாக துரத்திவிடாமலும் விட்டு வைத்தார்.
நியாயாதிபதிகள் அத்தியாயம் 20. அப்பொழுது தான் முதல் பெயர்செபா வரையுள்ள இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் கீலேயாத் தேசத்தார்களோடு மிஸ்பாவிலே யெகோவாவுக்கு முன்பாக ஒருமித்து சபையாகக் கூடினார்கள். எல்லா மக்களின் அதிபதிகளும் இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தார்களும் தேவனுடைய மக்கள் சபையாகக் கூடி நின்றார்கள். அவர்கள் பட்டயத்தினால் சண்டையிட ஆயத்தமாக இருக்கிற 400,000 வீரர்கள். இஸ்ரவேல் மக்கள் மிஸ்பாவுக்கு வந்த செய்தியை பென்யமீன் மக்கள் கேள்விப்பட்டார்கள். அந்த அக்கிரமம் நடந்தது எப்படி சொல்லுங்கள் என்று இஸ்ரவேல் மக்கள் கேட்டார்கள். அப்பொழுது கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவனாகிய லேவியன் பதிலாக, நானும் என்னுடைய மறுமனையாட்டியும் பென்யமீன் நாட்டிலுள்ள கிபியாவிலே இரவு தங்க வந்தோம். அப்பொழுது கிபியா பட்டணத்தார்கள் எனக்கு எதிராக எழும்பி என்னை கொலை செய்ய நினைத்து, நான் இருந்த வீட்டை இரவிலே சுற்றி வளைத்து என்னுடைய மறுமனையாட்டியை கெடுத்தார்கள். அதினாலே அவள் இறந்து போனாள். ஆகையால் இஸ்ரவேலிலே அவர்கள் இப்படிப்பட்ட முறைகேட்டையும் மதிகேட்டையும் செய்ததினால் நான் என்னுடைய மறுமனையாட்டியை பிடித்து துண்டித்து இஸ்ரவேலின் சுதந்திரமான எல்லா நாடுகளுக்கும் அனுப்பினேன். நீங்கள் எல்லோரும் இஸ்ரவேலர்கள், இங்கே ஆலோசித்து தீர்மானம் செய்யுங்கள் என்றான். அப்பொழுது எல்லா மக்களும் ஒருமித்து எழும்பி, நம்மில் ஒருவரும் தன்னுடைய கூடாரத்திற்கு போகவும் கூடாது, ஒருவனும் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பவும் கூடாது. இப்பொழுது கிபியாவுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், சீட்டு போட்டு அதற்கு எதிராகப் போவோம். பென்யமீன் கோத்திரமான கிபியா பட்டணத்தார்கள் இஸ்ரவேலிலே செய்த எல்லா மதிகேட்டுக்கும் தகுந்ததாக மக்கள் வந்து செய்யும்படி, நாம் தானியங்களை சம்பாதிக்கிறதற்கு இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் 100 பேர்களில் 10 பேரையும், 1,000 பேர்களில் 100 பேரையும், 10,000 பேர்களில் 1,000 பேரையும் தெரிந்தெடுப்போம் என்றார்கள். இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ஒன்று போல ஒருமித்து பட்டணத்திற்கு முன்பாக கூட்டங்கூடி, அங்கேயிருந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தார்கள் பென்யமீன் கோத்திரமெங்கும் ஆட்களை அனுப்பி, உங்களுக்குள்ளே நடந்த இந்த அக்கிரமம் என்ன? இப்பொழுது கிபியாவில் இருக்கிற துன்மார்க்க மக்களாகிய அந்த மனிதர்களை நாங்கள் கொன்று தீமையை இஸ்ரவேலை விட்டு விலக்கும்படி அவர்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லச் சொன்னார்கள். பென்யமீனியர்கள் இஸ்ரவேல் மக்களாகிய தங்கள் சகோதரர்களின் சொல்லை கேட்க மனமில்லாமல் இஸ்ரவேல் மக்களோடு யுத்தம் செய்ய புறப்படும்படி பட்டணங்களிலிருந்து கிபியாவுக்கு வந்து கூடினார்கள். கிபியாவின் குடிகளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 700 பேரைத் தவிர அந்த நாளில் பட்டணங்களிலிருந்து வந்து கூடின பட்டயத்தால் சண்டையிடுவதற்கு பயிற்சி பெற்ற மனிதர்களின் எண்ணிக்கை 26,000 பேர் என்று கணக்கிடப்பட்டது. அந்த மக்கள் எல்லோரிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடதுகை பழக்கமுள்ள 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மயிரிழையும் தப்பாதபடி கவன்கல் எறிவார்கள். பென்யமீனின் கோத்திரத்தை தவிர இஸ்ரவேலிலே பட்டயத்தினால் சண்டையிடுவதற்கு பயிற்சி பெற்ற மனிதர்கள் 400,000 பேர் என்று கணக்கிடப்பட்டது. இவர்கள் எல்லோரும் யுத்த வீரர்களாக இருந்தார்கள். இஸ்ரவேல் மக்களான அவர்கள் எழுந்து பெத்தேலுக்குப் போய், எங்களில் யார் முதலில் போய் பென்யமீனியர்களோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு யெகோவா, யூதா முதலில் போக வேண்டும் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் காலையில் எழுந்து புறப்பட்டு கிபியாவுக்கு எதிராக முகாமிட்டார்கள். பின்பு இஸ்ரவேல் போர்வீரர்கள் பென்யமீனியர்களோடு யுத்தம் செய்ய புறப்பட்டு கிபியாவிலே அவர்களுக்கு எதிராக போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் பென்யமீன் போர்வீரர்கள் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் 22,000 பேரை அன்றையதினம் கொன்று போட்டார்கள். இஸ்ரவேல் போர்வீரர்கள் தங்களை பலப்படுத்திக் கொண்டு முதல் நாளில் அணிவகுத்து நின்ற இடத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். அவர்கள் போய் யெகோவாவுக்கு முன்பாக மாலைவரை அழுது தங்கள் சகோதரர்களாகிய பென்யமீன் மக்களோடு திரும்பவும் யுத்தம் செய்ய போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது யெகோவா, அவர்களுக்கு எதிராக போங்கள் என்றார். மறுநாளிலே இஸ்ரவேல் போர்வீரர்கள் பென்யமீன் போர்வீரர்களுக்கு எதிராக போனார்கள். பென்யமீனியர்கள் அந்த நாளிலே கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து பின்னும் இஸ்ரவேல் புத்திரரில் பட்டயத்தினால் சண்டையிடுவதற்கு பயிற்சி பெற்றவர்கள் 18,000 பேரை கொன்று போட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் போர்வீரர்களும் எல்லா மக்களும் புறப்பட்டு பெத்தேலுக்குப் போய் அங்கே யெகோவாவுக்கு முன்பாக அழுது உட்கார்ந்து அன்று மாலை வரை உபவாசித்து யெகோவாவுக்கு முன்பாக சர்வாங்க தகனபலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்த நாட்களில் அங்கே இருந்தது. ஆரோனின் மகனான எலெயாசாரின் மகன் பினேகாஸ் அந்த நாட்களில் பெட்டியின் முன்பாக பணி செய்து கொண்டிருந்தான். எங்கள் சகோதரர்களாகிய பென்யமீன் மக்களோடு மறுபடியும் யுத்தம் செய்ய புறப்படலாமா வேண்டாமா என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது யெகோவா, போங்கள், நாளைக்கு அவர்களை உங்களுடைய கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் கிபியாவை சுற்றிலும் மறைவிடங்களில் ஆட்களை வைத்து, மூன்றாம் நாளிலே இஸ்ரவேல் போர்வீரர்கள் பென்யமீன் போர்வீரர்களுக்கு எதிராக போய் முன் இரண்டு முறை செய்தது போல கிபியாவுக்கு அருகில் போருக்கு அணிவகுத்து நின்றார்கள். அப்பொழுது பென்யமீன் மக்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக புறப்பட்டு பட்டணத்தை விட்டு கடந்து வந்து வெளியிலே பெத்தேலுக்கும் கிபியாவுக்கும் போகிற இரண்டு வழிகளில் இஸ்ரவேல் மக்களில் ஏறக்குறைய 30 பேரை முதல் இரண்டு தரம் செய்தது போல வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். முன்பு போல நமக்கு முன்பாக முறியடிக்கப்படுகிறார்கள் என்று பென்யமினியர்கள் சொன்னார்கள். இஸ்ரவேல் போர்வீரர்களோ அவர்களை பட்டணத்தை விட்டு வெளியிலே இருக்கிற வழிகளில் வரச் செய்யும்படி நாம் ஓட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் போர்வீரர்கள் எல்லோரும் தங்கள் இடத்திலிருந்து எழுந்து பாகால் தாமாரிலே யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். கிபியாவின் பள்ளத்தாக்கிலே மறைந்திருந்தவர்கள் தங்கள் இடத்திலிருந்து புறப்பட்டு அவர்களில் இஸ்ரவேல் எல்லோரிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 10,000 பேர் கிபியாவுக்கு எதிராக வந்தார்கள். யுத்தம் பலத்தது, ஆனாலும் தங்களுக்கு ஆபத்து நேரிட்டது என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். யெகோவா இஸ்ரவேலுக்கு முன்பாக பென்யமீனை முறியடித்தார். அந்நாளிலே இஸ்ரவேல் மக்கள் பென்யமீனிலே பட்டயத்தினால் சண்டையிடுவதற்கு பயிற்சி பெற்ற ஆட்களாகிய 25,100 பேரை கொன்று போட்டார்கள். இஸ்ரவேலர்கள் கிபியாவுக்கு அப்பாலே வைத்த மறைவிடங்களில் இருந்தவர்களை நம்பியிருந்ததினால் பென்யமீனர்களுக்கு இடம் கொடுத்தார்கள். அதனாலே அவர்கள் முறியடிக்கப்படுகிறார்கள் என்று பென்யமீனின் போர் வீரர்கள் கண்டார்கள். அப்பொழுது மறைந்திருந்தவர்கள் துரிதமாக கிபியாவுக்குள் விரைந்து பட்டணத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரையும் கூர்மையான பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். பட்டணத்திலிருந்து மகா பெரிய புகையை எழும்பச் செய்வதே இஸ்ரவேலர்களுக்கும் மறைந்திருக்கிறவர்களுக்கும் குறிக்கப்பட்ட அடையாளமாக இருந்தது. ஆகவே இஸ்ரவேலின் போர் வீரர்கள் யுத்தத்திலே பின்வாங்கினபோது பென்யமீனர்கள் முந்தின யுத்தத்தில் நடந்தது போல அவர்கள் நமக்கு முன்பாக முறியடிக்கப்படுகிறார்களே என்று சொல்லி இஸ்ரவேலரில் ஏறக்குறைய 30 பேரை வெட்டவும் கொல்லவும் துவங்கினார்கள். பட்டணத்திலிருந்து புகையானது தூண் போல உயர எழும்பியபோது பென்யமீனர்கள் திரும்பி பார்த்தார்கள். இதோ பட்டணத்தின் அக்கினி ஜ்வாலை வானபரியந்தம் எழும்பினது. அப்பொழுது இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு எதிராக திரும்பிக் கொண்டார்கள். பென்யமீன் மனிதர்களோ தங்களுக்கு ஆபத்து நேர்ந்ததைக் கண்டு திகைத்து இஸ்ரவேல் போர் வீரர்களை விட்டு வனாந்திரத்திற்கு போகிற வழிக்கு நேராக திரும்பி ஓடிப்போனார்கள். ஆனாலும் யுத்தம் அவர்களை தொடர்ந்தது. இஸ்ரவேல் போர் வீரர்கள் நகரங்களில் இருந்து வெளியே வந்து அவர்கள் நின்ற இடங்களிலேயே அவர்களை கொன்று போட்டார்கள். இப்படியே பென்யமீனர்களை சுற்றி வளைத்து கொண்டு துரத்தி கிபியாவுக்கு கிழக்கு புறமாக வரும் வரை அவர்களை கொன்று போட்டார்கள். இதனால் பென்யமீனிலே 18,000 பேர் இறந்தார்கள். அவர்கள் எல்லோரும் பெலவான்களாக இருந்தார்கள். மற்றவர்கள் விலகி வனாந்திரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு ஓடிப்போனார்கள். அவர்களில் இன்னும் 5,000 பேரை இஸ்ரவேலர்கள் வழிகளில் கொன்று மற்றவர்களை கீதோம் வரை பின்தொடர்ந்து அவர்களில் 2,000 பேரை கொன்று போட்டார்கள். இவ்விதமாக பென்யமீனர்களில் அந்த நாளில் பட்டயத்தினால் சண்டையிடுவதற்கு பயிற்சி பெற்றவர்கள் 25,000 பேர் இறந்தார்கள். அவர்கள் எல்லோரும் யுத்தத்தில் பலமுள்ளவர்களாக இருந்தார்கள். 600 பேர் திரும்பி தப்பி ஓடி வனாந்திரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்குப் போய் ரிம்மோன் கண்மலையிலே 4 மாதங்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் போர் வீரர்களோ பென்யமீன் மக்களுக்கு எதிராக திரும்பி பட்டணத்தில் மனிதர்கள் தொடங்கி மிருகங்கள் வரை பார்த்தவைகள் எல்லாவற்றையும் கூர்மையான பட்டயத்தால் கொன்று தாங்கள் பார்த்த பட்டணங்களை எல்லாம் அக்கினியினால் கொளுத்தி போட்டார்கள். நியாயாதிபதிகள் அத்தியாயம் 21. இஸ்ரவேலர்கள் மிஸ்பாவிலே இருக்கும்போது நம்மில் ஒருவனும் தன்னுடைய மகளை பென்யமீனர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பதில்லை என்று சத்தியம் செய்திருந்தார்கள். ஆகவே மக்கள் பெத்தேலுக்குப் போய் அங்கே தேவனுக்கு முன்பாக மாலைவரை உட்கார்ந்திருந்து சத்தமிட்டு மிகவும் அழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகும்படி இஸ்ரவேலில் இந்த காரியம் சம்பவித்தது என்ன என்றார்கள். மறுநாளிலே மக்கள் அதிகாலையில் எழுந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகனபலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். யெகோவாவுடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் பெரிய ஆணையிட்டிருந்தபடியால் இஸ்ரவேல் மக்கள் யெகோவாவுடைய சந்நிதியில் சபை கூடினபோது இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலுமிருந்து வராமல் போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் தங்கள் சகோதரனாகிய பென்யமீனை நினைத்து வேதனையடைந்து, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிற்றே, மீதியாக இருப்பவர்களுக்கு மனைவிகள் கிடைக்க நாம் அவர்களுக்கு என்ன செய்யலாம், நம்முடைய மகள்களில் ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நாம் யெகோவா மேல் ஆணையிட்டுக் கொண்டோமே. இஸ்ரவேலின் கோத்திரங்களில் மிஸ்பாவிலே யெகோவாவுடைய சந்நிதியில் வராமல் போனவர் உண்டோ என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கீலேயாத்திலுள்ள யாபேசின் மனிதர்களில் ஒருவரும் முகாமில் சபை கூடினபோது வரவில்லை. மக்கள் கணக்கு பார்க்கப்பட்டபோது கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் குடியிருப்புகளில் அங்கே ஒருவரும் இருக்கவில்லை. உடனே சபையார் பெலவான்களில் 12,000 பேரை அங்கே அழைத்து, நீங்கள் கீலேயாத்திலுள்ள யாபேசிற்கு போய் பெண்களையும் பிள்ளைகளையும் கூட கூர்மையான பட்டயத்தால் கொன்று போடுங்கள். எல்லா ஆண் பிள்ளைகளையும் திருமணமான எல்லா பெண் பிள்ளைகளையும் கொன்று போட வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பினார்கள். இவர்கள் கீலேயாத்திலுள்ள யாபேசின் குடியிருக்கிறவர்களிடத்தில் திருமணமாகாத 400 கன்னி பெண்களை கண்டுபிடித்து அவர்களை கானான் தேசமான சீலோவாவில் இருக்கிற முகாமிற்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ரிம்மோன் கண்மலையில் இருக்கிற பென்யமின் மக்களோடு பேசவும் அவர்களுக்கு சமாதானம் கூறவும் சபையார் எல்லோரும் செய்தி அனுப்பினார்கள். எனவே அக்காலத்தில் பென்யமீனர்கள் திரும்ப வந்தார்கள். கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் பெண்களில் உயிரோடு வைத்த பெண்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படி செய்தும் அவர்கள் எல்லோருக்கும் பெண்கள் போதாமலிருந்தது. இஸ்ரவேல் கோத்திரங்களிலே யெகோவா ஒரு பிரிவை உண்டாக்கினார் என்று மக்கள் பென்யமீனர்களுக்காக மனவேதனை அடைந்தார்கள். பென்யமீன் கோத்திர பெண்கள் இறந்தபடியினாலே மீதியான மற்றவர்களுக்கும் மனைவிகள் கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று சபையின் மூப்பர்கள் கேட்டு, இஸ்ரவேலின் ஒரு கோத்திரம் அழிந்து போகாதபடி தப்பினவர்களுடைய சுதந்தரம் பென்யமீனுக்கு இருக்க வேண்டுமே, நாமோ நம்முடைய மகள்களில் அவர்களுக்கு பெண் கொடுக்க கூடாது, பென்யமீனர்களுக்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேல் மக்கள் ஆணையிட்டார்களே என்றார்கள். பின்னும் இதோ பெத்தேலுக்கு வடக்கில் பெத்தேலிலிருந்து சீகேமுக்குப் போகிற பாதைக்கு கிழக்காகவும் லீபனோனுக்கு தெற்காகவும் இருக்கிற சீலோவிலே ஒவ்வொரு வருடமும் யெகோவாவுக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறதே என்று சொல்லி அவர்கள் பென்யமீன் மனிதர்களை நோக்கி, நீங்கள் போய் திராட்சை தோட்டங்களிலே மறைந்திருந்து சீலோவின் பெண் பிள்ளைகள் கீத வாத்தியத்தோடு நடனம் செய்கிறவர்களாக புறப்பட்டு வருகிறதை நீங்கள் பார்க்கும்போது திராட்சை தோட்டங்களிலிருந்து விரைந்து உங்களில் அவரவர் சீலோவின் பெண் பிள்ளைகளில் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பென்யமீன் தேசத்திற்கு கொண்டு போங்கள். அவர்களுடைய தகப்பன்மார்களாகிலும் சகோதரர்களாகிலும் எங்களிடத்தில் முறையிட வரும்போது நாங்கள் அவர்களை நோக்கி, எங்களுக்காக அவர்களுக்கு தயவு செய்யுங்கள், நாங்கள் யுத்தம் செய்து அவனவனுக்கு மனைவியை பிடித்துக் கொடுக்கவில்லை, உங்கள் மேல் குற்றமுண்டாக இப்போது நீங்கள் அவர்களுக்கு உங்கள் மகள்களை கொடுக்கவும் இல்லை என்போம் என்று சொன்னார்கள். பென்யமீன் மக்கள் அப்படியே செய்து நடனம் செய்கிறவர்களிலே தங்கள் எண்ணிக்கைக்கு சரியான பெண்களை மனைவிகளாக பிடித்து கொண்டு தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பிப் போய் பட்டணங்களை புதுப்பித்து கட்டி அவைகளில் குடியிருந்தார்கள். இஸ்ரவேல் மக்களும் அக்காலத்திலே அவ்விடம் விட்டு அவரவர் தங்கள் கோத்திரத்திற்கும் தங்கள் குடும்பத்திற்கும் போய் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்த நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன்னுடைய பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான். நியாயாதிபதிகள் அத்தியாயம் 3. கானான் தேசத்தில் நடந்த எல்லா யுத்தங்களையும் அறியாமலிருந்த இஸ்ரவேலர்களாகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேலின் புதிய சந்ததியாரும் அதற்கு முன்பு யுத்தம் செய்ய அறியாமலிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் யெகோவா விட்டு வைத்தவர்கள் யார் என்றால், பெலிஸ்தர்களின் 5 அதிபதிகளும், எல்லா கானானியர்களும், சீதோனியர்களும், பாகால் எர்மோன் துவங்கி ஆமாத்திற்குள் நுழையும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியர்களுமே. யெகோவா மோசேயைக் கொண்டு தங்களுடைய பிதாக்களுக்கு விதித்த கட்டளைகளுக்கு இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலர்கள் அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். இப்படி இஸ்ரவேல் மக்கள் கானானியர்கள், ஏத்தியர்கள், எமோரியர்கள், பெரிசியர்கள், ஏவியர்கள், எபூசியர்கள் ஆகிய இவர்களின் நடுவே குடியிருந்து அவர்களுடைய மகள்களை திருமணம் செய்து தங்களுடைய மகள்களை அவர்களுடைய மகன்களுக்கு கொடுத்து அவர்களுடைய தெய்வங்களை தொழுது கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேல் மக்கள் யெகோவாவின் பார்வைக்கு தீமையானதை செய்து தங்கள் தேவனாகிய யெகோவாவை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் தொழுது கொள்ளுகிறபோது யெகோவா இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டு அவர்களை மெசபத்தாமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் மக்கள் கூஷான் ரிஷதாயிமை 8 வருடங்கள் பணிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் யெகோவாவை நோக்கி கூப்பிட்டபோது யெகோவா இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய மகனான ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்பச் செய்தார். அவன் மேல் யெகோவாவுடைய ஆவி வந்து அவனை பலப்படுத்தியதால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் செய்ய புறப்பட்டான். யெகோவா மெசபத்தாமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்புக்கொடுத்தார். ஆகையால் அவனுடைய கை கூஷான் ரிஷதாயிமின் மேல் பலங்கொண்டது. தேசம் 40 வருடங்கள் அமைதலாக இருந்தது. கேனாசின் மகனான ஒத்னியேல் இறந்து போனான். இஸ்ரவேல் மக்கள் மறுபடியும் யெகோவாவின் பார்வைக்கு தீமையானதை செய்தார்கள். அவர்கள் யெகோவாவின் பார்வைக்கு தீமையானதை செய்தபடியால் யெகோவா எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு எதிராக பலனடையச் செய்தார். அவன் அம்மோனிய மக்களையும் அமலேக்கியர்களையும் அழைத்து கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தான். பேரிச்சை மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான். இவ்வாறு இஸ்ரவேல் மக்கள் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருடங்கள் பணிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் யெகோவாவை நோக்கி கூப்பிட்டபோது யெகோவா அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்பச் செய்தார். அவன் இடது கை பழக்கமுள்ளவனாக இருந்தான். அவனுடைய கையிலே இஸ்ரவேல் மக்கள் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். ஏகூத் இருபுறமும் கூர்மையான ஒரு முழ நீளமான ஒரு பட்டயத்தை உண்டாக்கி அதை தன்னுடைய ஆடைக்குள்ளே தன்னுடைய வலதுபுற இடுப்பிலே கட்டிக்கொண்டு காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் பருமனான மனிதனாக இருந்தான். அவன் காணிக்கையை செலுத்தி முடிந்த பின்பு காணிக்கையை சுமந்து வந்த மக்களை அனுப்பிவிட்டான். அவனோ கில்காலிலுள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து, ராஜாவே, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய இரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு அவன், பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற அனைவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள். ஏகூத் அவன் அருகில் போனான். அவனோ தனக்கு தனியாக இருந்த குளிர்ச்சியான மேல்வீட்டு அறையில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏகூத், உம்மிடம் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு என்னிடம் உண்டு என்றான். அவன் தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்தான். உடனே ஏகூத் தன்னுடைய இடது கையை நீட்டி தன்னுடைய வலதுபுற இடுப்பிலே கட்டியிருந்த பட்டயத்தை உருவி அதை அவனுடைய வயிற்றுக்குள் குத்தினான். கத்தியோடு கைப்பிடியும் உள்ளே போனது. அவனுடைய வயிற்றுக்குள் போன கத்தியை இவன் இழுக்க முடியாதபடி கொழுப்பு கத்தியை சுற்றி கொண்டது. கத்தி முனை பின்புறமாக வந்தது. ஏகூத் புறப்பட்டு மேல்வீட்டு அறையின் கதவை மூடி பூட்டிவிட்டு தலைவாசல் வழியாக போய்விட்டான். அவன் போன பின்பு வேலைக்காரர்கள் வந்து பார்த்தார்கள். இதோ மேல்வீட்டு அறையின் கதவு பூட்டியிருந்தது. ஆகையால் அவர் அந்த குளிர்ச்சியான வீட்டிலே கழிவறையில் இருக்கலாம் என்றார்கள். அவர்கள் சலித்துப் போகும் வரைக்கும் காத்திருந்தார்கள். அவன் மேல்வீட்டு அறையின் கதவை திறக்கவில்லை. ஆகையால் ஒரு திறவுகோலை எடுத்து திறந்தார்கள். இதோ அவர்களுடைய எஜமான் தரையிலே செத்து கிடந்தான். அவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்தபோது ஏகூத் ஓடிப்போய் சிலைகளுள்ள இடத்தை கடந்து சேயிராத்தை சேர்ந்து தப்பினான். அங்கே வந்தபோது எப்பிராயீமின் மலையில் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் அவனோடு மலையிலிருந்து இறங்கினார்கள். அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், யெகோவா உங்கள் எதிரிகளாகிய மோவாபியர்களை உங்களுடைய கைகளில் ஒப்புக்கொடுத்தார் என்றான். அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாப்புக்கு எதிரான யோர்தான் துறைமுகத்தை பிடித்து ஒருவனையும் கடந்து போக விடாமல் அக்காலத்திலே மோவாப்பியர்களில் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லோரும் திறமையுள்ளவர்களும் பலசாலிகளுமாயிருந்தார்கள், அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. இப்படியே அந்த நாளிலே மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதினாலே தேசம் 80 வருடங்கள் அமைதலாக இருந்தது. அவனுக்கு பின்பு ஆனாத்தின் மகன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தர்களின் 600 பேரை கால்நடைகளை நடத்த பயன்படுத்தும் ஒரு கோலால் கொன்றான். அவனும் இஸ்ரவேலர்களை காப்பாற்றினான்.
நியாயாதிபதிகள் அத்தியாயம் 4. ஏகூத் இறந்த பின்பு இஸ்ரவேல் மக்கள் திரும்ப யெகோவாவுடைய பார்வைக்கு தீமையானதை செய்து வந்தார்கள். ஆகவே யெகோவா அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியர்களுடைய ராஜாவின் கையிலே ஒப்புக்கொடுத்தார். அவனுடைய தளபதிக்கு சிசேரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தன. அவன் இஸ்ரவேல் மக்களை 20 வருடங்கள் கொடுமையாக ஒடுக்கினான். இஸ்ரவேல் மக்கள் யெகோவாவை நோக்கி முறையிட்டார்கள். அக்காலத்திலே லபிதோதின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்பிராயீமின் மலைத்தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரீச்சை மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் மக்கள் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அவள் நப்தலியிலுள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் மகன் பாராகை வரவழைத்து, நீ நப்தலி மனிதர்களிலும் செபுலோன் மனிதர்களிலும் 10,000 பேரை அழைத்து கொண்டு தாபோர் மலைக்கு போக வேண்டும் என்றும், நான் யாபீனின் தளபதியாகிய சிசேராவையும் அவனுடைய ரதங்களையும் அவனுடைய படைகளையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். அதற்கு பாராக், நீ என்னோடு வந்தால் போவேன், என்னோடு வராவிட்டால் நான் போகமாட்டேன் என்றான். அதற்கு அவள், நான் உன்னோடு நிச்சயமாக வருவேன், ஆனாலும் நீ போகிற பயணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. யெகோவா சிசேராவை ஒரு பெண்ணின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழுந்து பாராக்கோடு கேதேசுக்குப் போனாள். அப்பொழுது பாராக் செபுலோன் மனிதர்களையும் நப்தலி மனிதர்களையும் கேதேசுக்கு வரவழைத்து தனக்கு பின் செல்லும் 10,000 பேர்களோடு போனான். தெபோராளும் அவனோடு போனாள். கேனியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாபின் சந்ததியாக இருக்கிற கேனியர்களை விட்டு பிரிந்து கேதேசின் அருகில் இருக்கிற சானாயிம் என்னும் கர்வாலி மரங்களின் அருகே தன்னுடைய கூடாரத்தை போட்டிருந்தான். அபினோகாமின் மகன் பாராக் தாபோர் மலையில் ஏறிப்போனான் என்று சிசேராவுக்கு அறிவிக்கப்பட்டபோது, சிசேரா 900 இரும்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடிருக்கும் எல்லா மக்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய அசரோத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிற்கு வரவழைத்தான். அப்பொழுது தெபோராள் பாராகை நோக்கி, எழுந்து போ, யெகோவா சிசேராவை உன்னுடைய கையில் ஒப்புக்கொடுக்கும் நாள் இதுவே, யெகோவா உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். யெகோவா சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் படைகள் அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக கலங்கடித்தார். சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாக ஓடிப்போனான். பாராக் ரதங்களையும் படையையும் யூதர் அல்லாதவர்களுடைய ஆரோசேத் வரை துரத்தினான். சிசேராவின் படையெல்லாம் பட்டய கூர்மையினால் விழுந்தது, ஒருவனும் மீதியாக இருக்கவில்லை. சிசேரா கால்நடையாக கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபின் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டிற்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என்னுடைய ஆண்டவனே, என்னிடத்தில் உள்ளே வாரும், பயப்பட வேண்டாம் என்று அவனிடம் சொன்னாள். அப்படியே அவள் கூடாரத்தின் உள்ளே வந்தபோது அவனை ஒரு போர்வையினாலே மூடினாள். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு, தாகமாக இருக்கிறேன் என்றான். அவள் பால் இருக்கும் தோல் பையை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள்.
அப்பொழுது அவன், நீ கூடார வாசலிலே நின்று எவராகிலும் ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடம் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான். பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன்னுடைய கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெதுவாக அவனுடைய அருகில் வந்து அவனுடைய தலையின் பக்கவாட்டில் அந்த ஆணியை அடித்தாள். அது ஊடுருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த அவன் இறந்து போனான். பின்பு சிசேராவை பின்தொடர்கிற பாராக் வந்தான். அப்பொழுது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய், வாரும், நீ தேடுகிற மனிதனை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாள். அவன் அவளிடத்திற்கு வந்தபோது இதோ சிசேரா செத்து கிடந்தான், ஆணி அவனுடைய தலையில் அடித்திருந்தது. இப்படி தேவன் அந்த நாளிலே கானானியர்களின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக தாழ்த்தினார். இஸ்ரவேல் மக்களின் கை கானானியர்களின் ராஜாவாகிய யாபீனை அழிக்கும் வரைக்கும் அவன் மேல் பெலத்துக்கொண்டே இருந்தது.
நியாயாதிபதிகள் அத்தியாயம் 5. அந்த நாட்களிலே தெபோராளும் அபினோகாமின் மகன் பாராக்கும் பாடினது. யுத்தத்தை இஸ்ரவேலின் அதிபதிகள் நடத்தினதற்காகவும் மக்கள் மனப்பூர்வமாக தங்களை ஒப்புக்கொடுத்ததற்காகவும் அவரை ஸ்தோத்தரியுங்கள். ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளே செவிகொடுங்கள். நான் யெகோவாவை பாடி இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவை கீர்த்தனம் செய்வேன். யெகோவாவே, நீர் சேயிரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வரும்போது பூமி அதிர்ந்தது, வானம் பொழிந்தது, மேகங்களும் தண்ணீராக பொழிந்தது. யெகோவாவுக்கு முன்பாக மலைகள் அதிர்ந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவுக்கு முன்பாக சீனாய் மலையும் அதிர்ந்தது. ஆனாத்தின் மகனான சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும்பாதைகள் பாழாய்போனது. வழியில் நடக்கிறவர்கள் பக்க வழியாக நடந்தார்கள். தெபோராளாகிய நான் எழும்பும் வரைக்கும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் வரைக்கும் கிராமங்கள் பாழாய்போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய்போனது. புதிய தெய்வங்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ? மக்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாக ஒப்புக்கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என்னுடைய இருதயம் நாடுகிறது. யெகோவாவை ஸ்தோத்தரியுங்கள், வெள்ளை கழுதுகளின் சேனத்தின் விரிப்புகளில் வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே, இதை பற்றி யோசியுங்கள். தண்ணீர் முண்டு கொள்ளும் இடங்களில் வில் வீரர்களின் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் அங்கே யெகோவாவின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரவேலிலுள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களையும் அறிவிப்பார்கள். அது முதல் யெகோவாவின் மக்கள் நகரத்தின் வாசல்களில் போய் இறங்குவார்கள். விழி விழி தெபோராளே, விழி விழி, பாட்டு பாடு. பாராக்கே எழும்பு. அபினோகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கிக் கொண்டு போ. மீதியாக இருந்தவர்கள் மக்களின் தலைவர்களை ஆளும்படி செய்தார். யெகோவா எனக்கு பலசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்பிராயிமிலிருந்து துளிர்த்தது. உன்னுடைய மக்களுக்குள்ளே பென்யமீன் மனிதர்கள் உனக்கு பின் சென்றார்கள். மாகீரிலிருந்து அதிபதிகளும் செபுலோனிலிருந்து எழுதுகோளை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். இசக்காரின் பிரபுக்களும் தெபோராளோடு இருந்தார்கள். பாராக்கைப் போல இசக்கார் மனிதர்களும் பள்ளத்தாக்கில் கால்நடையாக அனுப்பப்பட்டார்கள். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்துவிட்டது என்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனதின் வேதனைகள் மிகுதி. கீலேயாத் மனிதர்கள் யோர்தானுக்கு அக்கரையிலே இருந்துவிட்டார்கள். தான் மனிதர்கள் கப்பல்களில் தங்கியிருந்தது என்ன? ஆசேர் மனிதர்கள் கடற்கரையிலே தங்கி மூன்று பக்கமும் தரை சூழ்ந்த கடல் பகுதியில் வாழ்ந்தார்கள். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்திற்கு துணிந்து நின்றார்கள். ராஜாக்கள் வந்து யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது கானானியர்களின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் செய்தார்கள். அவர்களுக்கு வெள்ளி கொள்ளைப் பொருளாக கிடைக்கவில்லை. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் வானமண்டலங்களிலிருந்து சிசேராவோடு யுத்தம் செய்தன. கீசோன் நதி பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போனது. என்னுடைய ஆத்துமாவே, நீ பலவான்களை மிதித்தாய். அப்பொழுது குதிரைகளின் குழம்புகள் பாய்ச்சலினாலே பெலவான்களின் பாய்ச்சலினாலேயே பிளந்து போயின. மேரோசை சபியுங்கள், அதின் குடிகளை நிச்சயமாகவே சபியுங்கள் என்று யெகோவாவுடைய தூதனானவர் சொல்லுகிறார். அவர்கள் யெகோவாவோடு துணை நிற்க வரவில்லை. பலசாலிகளுக்கு எதிராக அவர்கள் யெகோவாவோடு துணை நிற்க வரவில்லையே. பெண்களுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் தங்கியிருக்கிற பெண்களுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள். ராஜாக்களின் கிண்ணத்திலே வெண்ணெயைக் கொண்டு வந்து கொடுத்தாள். தன்னுடைய கையால் ஆணியையும் தன்னுடைய வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசேராவை அடித்தாள். அவனுடைய தலையில் உருவக்குத்தி அவனுடைய தலையை உடைத்து போட்டாள். அவன் அவளுடைய காலின் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே இறந்து கிடந்தான். சிசேராவின் தாய் ஜன்னலில் நின்று ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்து, அவனுடைய ரதம் வராமல் தாமதமானது என்ன, அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறது என்ன என்று புலம்பினாள். அவளுடைய பெண்களில் புத்திசாலிகள் அவளுக்கு பதில் சொன்னதுமன்றி அவள் தனக்குத்தானே மறுமொழியாக, அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ, அதை பங்கிட வேண்டாமோ, ஆளுக்கு ஒன்று அல்லது இரண்டு பெண்களையும் சிசேராவுக்கு கொள்ளையிட்ட பல வர்ணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பல வர்ணமான சித்திர தையல் ஆடைகளையும் என் கழுத்திற்கு இருபுறமும் பொருந்தும் சித்திர வேலை செய்யப்பட்டுள்ள பல நிறமான ஆடையையும் கொடுக்க வேண்டாமோ என்றாள். யெகோவாவே, உம்மை பகைக்கிற அனைவரும் இப்படியே அழியட்டும். அவரிடம் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல இருக்கட்டும் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருடங்கள் அமைதலாக இருந்தது. நியாயாதிபதிகள் அத்தியாயம் 6. பின்னும் இஸ்ரவேல் மக்கள் யெகோவாவின் பார்வைக்கு தீமையானதை செய்தார்கள். அப்பொழுது யெகோவா அவர்களை 7 வருடங்கள் மீதியானியர்களின் கையில் ஒப்புக்கொடுத்தார். மீதியானியர்களின் கை இஸ்ரவேலின் மேல் பலமாக இருந்தபடியால் இஸ்ரவேல் மக்கள் மீதியானியர்களினால் தங்களுக்கு மலைகளிலுள்ள கெபிகளையும் குகைகளையும் பாதுகாப்பான இடங்களையும் அடைக்கலங்களாக்கிக் கொண்டார்கள். இஸ்ரவேலர்கள் விதைவிதைத்திருக்கும் போது மீதியானியர்களும் அமலேக்கியர்களும் கிழக்கு பகுதி மக்களும் அவர்களுக்கு எதிராக எழுந்து வந்து அவர்களுக்கு எதிரே முகாமிட்டு காசாவின் எல்லை வரை நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையும் ஆடு மாடுகள் கழுதைகளையும் கூட வைக்காமல் போவார்கள். அவர்கள் தங்களுடைய மிருக ஜீவன்களோடும் தங்களுடைய கூடாரங்களோடும் வெட்டிக்கிளிகளைப் போல திரளாக வருவார்கள். அவர்களும் அவர்களுடைய ஒட்டகங்களும் எண்ண முடியாததாக இருக்கும். இப்படியாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படியாக மீதியானியர்களாலே இஸ்ரவேலர்கள் மிகவும் பலவீனப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் யெகோவாவை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் மீதியானியர்களினாலே யெகோவாவை நோக்கி முறையிட்டபோது யெகோவா ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடம் அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமையாக இருந்த வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர்கள் கைகளிலிருந்தும் உங்களை ஒடுக்கின எல்லோருடைய கைகளிலிருந்தும் உங்களை இரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய யெகோவா என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியர்களுடைய தெய்வங்களுக்கு பயப்படாமல் இருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என்னுடைய சொல்லை கேட்காமல் போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அதற்கு பின்பு யெகோவாவுடைய தூதனானவர் வந்து, அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவிலிருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய மகன் கிதியோன் கோதுமையை மீதியானியர்களின் கைக்கு தப்புவிக்க ஆலைக்கு அருகில் அதை போரடித்தான். யெகோவாவுடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பலசாலியே, யெகோவா உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவரே, யெகோவா எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு ஏன் சம்பவித்தது? யெகோவா எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்களுடைய பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களெல்லாம் எங்கே? இப்பொழுது யெகோவா எங்களை கைவிட்டு மீதியானியர்களின் கையில் எங்களை ஒப்புக்கொடுத்தாரே என்றான். அப்பொழுது யெகோவா அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியர்களின் கைக்கு விலக்கி காப்பாற்றுவாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன்,
ஆ, என்னுடைய ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே காப்பாற்றுவேன்? இதோ, மனாசேயில் என்னுடைய குடும்பம் மிகவும் எளியது. என்னுடைய தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். அதற்கு யெகோவா, நான் உன்னோடு இருப்பேன், ஒரே மனிதனை முறியடிப்பது போல நீ மீதியானியர்களை முறியடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடே பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும். நான் உம்மிடத்திற்கு என்னுடைய காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் வரை இந்த இடத்தை விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் வரை நான் இருப்பேன் என்றார். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து குழம்பை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழே இருக்கிற அவரிடம் கொண்டு வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து குழம்பை ஊற்றி என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது யெகோவாவுடைய தூதன் தமது கையிலிருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எரித்து போட்டது. யெகோவாவின் தூதனோ அவனுடைய கண்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது கிதியோன், அவர் யெகோவாவுடைய தூதன் என்று அறிந்து, ஐயோ, யெகோவாவாகிய ஆண்டவரே, நான் யெகோவாவுடைய தூதனை முகமுகமாக பார்த்தேனே என்றான். அதற்கு யெகோவா, உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் யெகோவாவுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்த நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. அன்று இரவிலே யெகோவா அவனை நோக்கி, நீ உன்னுடைய தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையைக் கொண்டு போய் உன்னுடைய தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதின் அருகிலுள்ள தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறையின் உச்சியிலே சரியான ஒரு இடத்தில் உன் யெகோவாவுடைய யெகோவாவுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையைக் கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிட வேண்டும் என்றார். அப்பொழுது கிதியோன் தன்னுடைய வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து யெகோவா தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன்னுடைய தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனிதர்களுக்கும் பயந்ததினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். அந்த ஊர் மனிதர்கள் காலையில் எழுந்தபோது இதோ பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டும் அதன் அருகிலிருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டும் கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த 2ஆம் காளை பலியிடப்பட்டும் இருக்கிறதையும் அவர்கள் பார்த்து ஒருவரையொருவர் நோக்கி, இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள். கேட்டு விசாரிக்கிறபோது, யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் என்றார்கள். அப்பொழுது ஊர்க்காரர்கள் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார்கள். யோவாஸ் தன்னை எதிர்த்து நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வாதாடுவீர்கள்? நீங்களா அதை காப்பாற்றுவீர்கள்? அதற்காக வாதாடுகிறவர்கள் இன்று காலையிலே சாகட்டும். அது தேவனால் தன்னுடைய பலிபீடத்தை தகர்த்ததினால் அதுவே தனக்காக வாதாடட்டும் என்றான். தன்னுடைய பலிபீடத்தை தகர்த்ததினால் பாகால் அவனோடு வாதாடட்டும் என்று சொல்லி அந்த நாளிலே அவனுக்கு எருபாகால் என்று பெயர் சூட்டப்பட்டது. மீதியானியர்களும் அமலேக்கியர்களும் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த மக்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரவேல் பள்ளத்தாக்கில் முகாமிட்டார்கள். அப்பொழுது யெகோவாவுடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்ரியர்களை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடெங்கும் தூதுவர்களை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என்னுடைய கையினாலே இஸ்ரவேலை காப்பாற்ற வேண்டுமானால் இதோ நான் முடியுள்ள ஒரு தோலை கதிரடிக்கும் களத்திலே போடுகிறேன், பனி தோளின்மேல் மட்டும் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என்னுடைய கையினால் காப்பாற்றுவீர் என்று அதினாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆனது. அவன் மறுநாள் காலையில் எழுந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனிநீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒருமுறை மட்டும் பேசுகிறேன், உமது கோபம் என்மேல் வராமல் இருப்பதாக. தோலினாலே நான் இன்னும் ஒரே முறை மட்டும் சோதனை செய்கிறேன், தோல் மட்டும் காய்ந்திருக்கவும் பூமியெங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். அப்படியே தேவன் அன்று இரவு செய்தார். தோல் மட்டும் காய்ந்திருந்து பூமியெங்கும் பனி பெய்திருந்தது.
நியாயாதிபதிகள் அத்தியாயம் 7. அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடிருந்த மக்கள் அனைவரும் அதிகாலையில் எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் அருகில் முகாமிட்டார்கள். மீதியானியர்களின் முகாம் அவனுக்கு வடக்கில் மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது யெகோவா கிதியோனை நோக்கி, நான் மீதியானியர்களை உன்னோடியிருக்கிற மக்களின் கையில் ஒப்புக்கொடுப்பதற்கு அவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், என்னுடைய கை என்னை காப்பாற்றியது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீண் பெருமை கொள்ள வாய்ப்புண்டாகும், ஆகையால் பயமும் நடுக்கமும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து வேகமாக ஓடிப்போகட்டும் என்று நீ மக்களின் காதுகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது மக்களில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாக இருந்தார்கள். யெகோவா கிதியோனை நோக்கி, மக்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீரின் அருகே இறங்கிப் போகச் செய், அங்கே அவர்களை சோதித்து பார்ப்பேன், உன்னோடு வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு வரட்டும், உன்னோடு வரக்கூடாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு வராதிருக்க வேண்டும் என்றார். அப்படியே அவன் மக்களை தண்ணீரின் அருகே இறங்கிப் போகச் செய்தான். அப்பொழுது யெகோவா கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்குவது போல அதை தன்னுடைய நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியாகவும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன் எவனோ அவனை தனியாகவும் நிறுத்து என்றார். தங்கள் கைகளால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கிக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 300 பேர். மற்ற மக்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது யெகோவா கிதியோனை நோக்கி, நக்கிக் குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை இரட்சித்து மீதியானியர்களை உன்னுடைய கையில் ஒப்புக்கொடுப்பேன், மற்ற மக்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக வேண்டும் என்றார். அப்பொழுது மக்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேலர்கள் எல்லோரையும் தங்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மட்டும் வைத்து கொண்டான். மீதியானியர்களின் படை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அன்று ராத்திரி யெகோவா அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த படையினிடத்திற்கு போ, அதை உன்னுடைய கையில் ஒப்புக்கொடுத்தேன், போக பயந்தால் முதலில் நீயும் உன்னுடைய வேலைக்காரனாகிய பூராவும் படையினிடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள், பின்பு படையினிடத்திற்கு போக உன்னுடைய கைகள் பலன்படும் என்றார். அப்படியே அவனும் அவனுடைய வேலைக்காரனாகிய பூராவும் படையின் முன்பகுதியிலே இரவு காவல் காக்கிறவர்களின் இடம் வரைக்கும் போனார்கள். மீதியானியர்களும் அமலேக்கியர்களும் எல்லா கிழக்கு பகுதி மக்களும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாக பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலைப் போல திரளாக இருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு கனவை சொன்னான். அதாவது, இதோ ஒரு கனவு கண்டேன், சுடப்பட்ட ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியர்களின் முகாமிற்கு உருண்டு வந்தது, அது கூடாரம் வரை வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் மகனான கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியர்களையும் இந்த இராணுவம் அனைத்தையும் அவனுடைய கையிலே ஒப்புக்கொடுத்தார் என்றான். கிதியோன் அந்த கனவையும் அதனுடைய விளக்கத்தையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் முகாமிற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், யெகோவா மீதியானியர்களின் படையை உங்கள் கைகளில் ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி அந்த 300 பேரை 3 படையாகப் பிரித்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள், இதோ நான் முகாமின் முன்பகுதியில் வந்திருக்கும்போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும், நானும் என்னோடு இருக்கும் அனைவரும் எக்காலம் ஊதும்போது
நீங்களும் முகாமை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி யெகோவாவுடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிடுவீர்களாக என்று சொன்னான். நடு இரவின் துவக்கத்தில் இரவு காவலர்களை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த இரவின் துவக்கத்திலே முகாமின் முன்பகுதியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனிதர்களும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு யெகோவாவுடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு முகாமை சுற்றிலும் அவரவர் தங்கள் இடத்திலே நின்றார்கள். அப்பொழுது முகாமில் இருந்தவர்கள் எல்லோரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதும்போது யெகோவா முகாமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு எதிராக ஓங்கச் செய்தார். இராணுவமானது சேரோத்திலுள்ள பெத் சித்தா வரை தாபாத்திற்கு அருகிலுள்ள ஆபேல் மெகோலாவின் எல்லை வரை ஓடிப்போனது. அப்பொழுது நப்தலி மனிதர்களும் ஆசேர் மனிதர்களும் மனாசேயின் எல்லா மனிதர்களுமாகிய இஸ்ரவேலர்கள் கூடி வந்து மீதியானியர்களை பின்தொடர்ந்து போனார்கள். கிதியோன் எப்பிராயீம் மலைகள் எங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானியர்களுக்கு எதிராக இறங்கி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் நதி வரை வந்து அவர்களுக்கு முந்தி துறைமுகங்களை கைப்பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லச் சொன்னான். அப்படியே எப்ராயீமின் மனிதர்கள் எல்லோரும் கூடி பெத்தாபாரா இருக்கும் யோர்தான் வரை வந்து துறைமுகங்களை கைப்பற்றிக் கொண்டு மீதியானியர்களின் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து ஓரேபை ஓரேப் என்னப்பட்ட கன்மலையிலும் சேபை சேப் என்னப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானியர்களை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடம் கொண்டு வந்தார்கள். நியாயாதிபதிகள் 8. அப்பொழுது எப்ராயீமின் மனிதர்கள் அவனை நோக்கி, நீ மீதியானியர்கள் மேல் யுத்தம் செய்யப்போகிறபோது எங்களை அழைக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோடு கடுமையாக வாக்குவாதம் செய்தார்கள். அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம், அபியேஸ்ரேயர்களின் திராட்சை பழத்தின் முழு அறுவடையை விட எப்ராயீமியர்களின் மீதியான அறுவடை அதிகமல்லவா? தேவன் உங்கள் கையிலே மீதியானியர்களின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்புக்கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேலிருந்த அவர்களுடைய கோபம் நீங்கினது. கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடிருந்த 300 பேரும் அதை கடந்து போய் களைப்பாக இருந்தும் எதிரியை பின்தொடர்ந்தார்கள். அவன் சுக்கோத்தின் மனிதர்களை நோக்கி, என்னோடு இருக்கிற மக்களுக்கு சில அப்பங்களை கொடுங்கள், அவர்கள் களைப்பாக இருக்கிறார்கள், நான் மீதியானியர்களின் ராஜாக்களாகிய சேபாவையும் சல்முனாவையும் பின்தொடர்கிறேன் என்றான். அதற்கு சுக்கோத்தின் பிரபுக்கள், உன் இராணுவத்திற்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன்னுடைய கைவசம் வந்ததோ என்றார்கள். அப்பொழுது கிதியோன் அவர்களை நோக்கி, யெகோவா சேபாவையும் சல்முனாவையும் என்னுடைய கையில் ஒப்புக்கொடுக்கும்போது உங்கள் சரீரத்தை வனாந்திரத்தின் நெருஞ்சி முட்களால் கிழித்து விடுவேன் என்று சொல்லி அவ்விடம் விட்டு பெனுவேலுக்குப் போய் அந்த ஊர்க்காரர்களிடத்தில் அந்தபடியே கேட்டான். சுக்கோத்தின் மனிதர்கள் பதில் சொன்னபடியே பெனுவேலின் மனிதர்களும் அவனுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் பெனுவேலின் மனிதர்களை பார்த்து, நான் சமாதானத்தோடு திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை இடித்து போடுவேன் என்றான். சேபாவும் சல்முனாவும் அவர்களோடு அவர்களுடைய படைகளும் ஏறக்குறைய 15,000 பேர் கர்கோரில் இருந்தார்கள். பட்டயம் உருவத்தக்கவர்கள் 120,000 பேர் விழுந்தபடியால் கிழக்கு பகுதி மக்கள் எல்லா இராணுவத்திலும் இவர்கள் மட்டும் மீதியாக இருந்தார்கள். கிதியோன் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்கள் வழியாக நோபாகுக்கும் யொகிபேயாவுக்கும் கிழக்கில் போய் அந்த இராணுவம் பயமில்லை என்று இருந்தபோது அதை முறியடித்தான். சேபாவும் சல்முனாவும் ஓடிப்போனார்கள். அவனோ அவர்களைத் தொடர்ந்து சேபா சல்முனா என்னும் மீதியானியர்களின் 2 ராஜாக்களையும் பிடித்து இராணுவம் முழுவதையும் கலங்கடித்தான். யோவாசின் மகனான கிதியோன் யுத்தம் செய்து சூரியன் உதிக்கும் முன்னே திரும்பி வந்தபோது சுக்கோத்தின் மனிதர்களில் ஒரு வாலிபனை பிடித்து அவனிடத்தில் விசாரித்தான். அவன் சுக்கோத்தின் பிரபுக்களும் அதின் மூப்பர்களுமாகிய 77 மனிதர்களின் பேரை அவனுக்கு எழுதி கொடுத்தான். அவன் சுக்கோத்து ஊர்க்காரர்களிடத்தில் வந்து, இதோ களைத்திருக்கிற உன் மனிதர்களுக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன்னுடைய கைவசம் வந்ததோ என்று நீங்கள் என்னை நிந்தித்து சொன்ன சேபாவும் சல்முனாவும் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி, பட்டணத்தின் மூப்பரை பிடித்து வனாந்திரத்தின் நெரிஞ்சில் முட்களை கொண்டு வந்து அவைகளால் சுக்கோத்தின் மனிதர்களுக்கு புத்தி வரச் செய்து பெனுவேலின் கோபுரத்தை இடித்து அந்த ஊர் மனிதர்களையும் கொன்று போட்டான். பின்பு அவன் சேபாவையும் சல்முனாவையும் நோக்கி, நீங்கள் தாபோரிலே கொன்று போட்ட அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் எப்படிப்பட்டவரோ அவர்களும் அப்படிப்பட்டவர்களே, ஒவ்வொருவனும் பார்வைக்கு ராஜகுமாரனைப் போல் இருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன், அவர்கள் என்னுடைய சகோதரர்களும் என்னுடைய தாயின் பிள்ளைகளுமாக இருந்தார்கள், அவர்களை உயிரோடே வைத்திருந்தீர்களானால் உங்களை கொல்லாதிருப்பேன் என்று யெகோவாவின் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மூத்த மகனான எத்தேரை நோக்கி, நீ எழுந்து இவர்களை வெட்டிப்போடு என்றான். அந்த வாலிபன் தான் இளைஞனானபடியால் பயந்து தன்னுடைய பட்டயத்தை உருவாமல் இருந்தான். அப்பொழுது சேபாவும் சல்முனாவும், நீரே எழுந்து எங்களைக் கொல்லும், மனிதன் எப்படியோ அப்படியே அவன் பெலனும் இருக்கும் என்றார்கள். கிதியோன் எழுந்து சேபாவையும் சல்முனாவையும் கொன்று போட்டு அவர்கள் ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட பிறைவடிவமான ஆபரணங்களை எடுத்துக்கொண்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனிதர்கள் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியர்கள் கைக்கு தப்புவித்தபடியால் நீரும் உம்முடைய மகனும் உம்முடைய மகனின் மகனும் எங்களை ஆண்டுகொள்ள கடவீர்கள் என்றார்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என்னுடைய மகனும் உங்களை ஆளமாட்டான், யெகோவாவே உங்களை ஆளுவாராக என்றான். பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்மவேலர்களாக இருந்தபடியால் அவர்களிடத்தில் பொன் கடுக்கன்கள் இருந்தது. இஸ்ரவேலர்கள், சந்தோஷமாக கொடுப்போம் என்று சொல்லி ஒரு துணியை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை அதிலே போட்டார்கள். பிறைவடிவிலான ஆபரணங்களும் ஆரங்களும் மீதியானியர்களின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த விலையுயர்ந்த ஊதா நிற ஆடைகளும் அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்துகளிலிருந்த சங்கிலிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கன்களின் நிறை 1700 பொன் சேக்கலின் நிறையாக இருந்தது. அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன்னுடைய ஊரான ஓப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அதை தொழுது கொண்டதால் விபச்சாரம் செய்தவர்கள் ஆனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியானது. இப்படியாக மீதியானியர்கள் திரும்ப தலை தூக்காதபடி இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருடங்கள் அமைதியாக இருந்தது. யோவாசின் மகனான எருபாகால் கிதியோனின் மற்றொரு பெயர். போய் தன்னுடைய வீட்டிலே வாழ்ந்து வந்தான். கிதியோனுக்கு அநேகம் மனைவிகள் இருந்தார்கள். அவனுடைய கர்ப்பப்பிறப்பான மகன்கள் 70 பேர். சீகேமிலிருந்து அவனுடைய மறுமனையாட்டியும் அவனுக்கு ஒரு மகனை பெற்றாள். அவனுக்கு அபிமலேக்கு என்று பெயரிட்டான். பின்பு யோசுவாவின் மகனான கிதியோன் நல்ல முதிர் வயதிலே இறந்து ஓப்ராவிலே தன்னுடைய தகப்பனான யோவாஸ் என்னும் அபியேஸ்ரியனுடைய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டான். கிதியோன் இறந்த பின்பு இஸ்ரவேல் மக்கள் திரும்பவும் பாகால்களை தொழுது கொண்டதால் விபச்சாரம் செய்தவர்களாகி பாகால் பேரித்தை தங்களுக்கு தேவனாக வைத்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா எதிரிகளின் கைகளிலிருந்தும் தங்களை இரட்சித்த தங்கள் தேவனாகிய யெகோவாவை நினைக்காமலும் கிதியோன் என்னும் எருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு தகுந்த தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள். நியாயாதிபதிகள் 9. எருபாகாலின் மகன் அபிமலேக்கு சீகேமில் இருக்கிற தன்னுடைய தாயினுடைய சகோதரர்களிடம் போய் அவர்களையும் தன்னுடைய தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி, எருபாகாலின் மகன்கள் 70 பேரான எல்லோரும் உங்களை ஆள்வது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மட்டும் உங்களை ஆள்வது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற எல்லா பெரிய மனிதர்களின் காதுகளும் கேட்கப் பேசுங்கள். நான் உங்கள் எலும்பும் உங்கள் சரீரமுமானவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்றான். அப்படியே அவன் தாயின் சகோதரர்கள் சீகேமில் இருக்கிற எல்லா பெரிய மனிதர்களின் காதுகளும் கேட்க இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்காக பேசினார்கள். அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமெலேக்கை பின்பற்றும்படியாக மாறியது. அவர்கள் பாகால் பேரேத்தின் கோவிலிலிருந்து 800 கிராம் வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். அவைகளால் அபிமெலேக்கு வீணரும் போக்கிரிகளுமான மனிதர்களை வேலைக்கு வைத்தான். அவர்கள் அவனை பின்பற்றினார்கள். அவன் ஓப்ராவில் இருக்கிற தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு போய் யெருபாகாலின் மகன்களான தன்னுடைய சகோதரர்கள் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் யெருபாகாலின் இளைய மகனான யோதாம் ஒளிந்திருந்தபடியால் அவன் தப்பினான். பின்பு சீகேமில் இருக்கிற எல்லா பெரிய மனிதர்களும் மில்லோவின் குடும்பத்தார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தின் அருகில் அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள். இது யோதாமுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் போய் கெர்சீம் மலையின் உச்சியில் ஏறி நின்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை நோக்கி, சீகேமின் பெரிய மனிதர்களே, தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். மரங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் செய்யும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவாக இரு என்றது. அதற்கு ஒலிவ மரம், தேவனையும் மனிதனையும் கனப்படுத்துகிற என்னிலுள்ள என்னுடைய எண்ணெயை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் அத்திமரத்தை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாக இரு என்றது. அதற்கு அத்திமரம், நான் என்னுடைய இனிமையையும் என்னுடைய நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாக இரு என்றது. அதற்கு திராட்சை செடி, தெய்வங்களையும் மனிதர்களையும் மகிழச் செய்யும் என்னுடைய ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. அப்பொழுது மரங்களெல்லாம் முற்செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாக இரு என்றது. அதற்கு முற்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் செய்கிறது உண்மையானால் என்னுடைய நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முற்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை எரிக்கட்டும் என்றது. என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் செய்து தன்னுடைய ஜீவனை நினைக்காமற் போய் உங்களை மீதியானியர்களின் கையிலிருந்து காப்பாற்றினார். நீங்களோ இன்று என்னுடைய தகப்பனுடைய குடும்பத்திற்கு எதிராக எழும்பி அவருடைய மகன்களான 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்து அவருடைய வேலைக்காரியின் மகனான அபிமெலேக்கு உங்கள் சகோதரனானபடியால் அவனை சீகேம் பட்டணத்தார்களுக்கு ராஜாவாக்கினீர்கள். இப்போதும் நீங்கள் அவனை ராஜாவாக்கின செய்கை உண்மையும் உத்தமமான செய்கையாக இருந்தால் நீங்கள் யெருபாகாலையும் அவர் குடும்பத்தாரையும் நன்மையாக நடத்தி அவர் கைகளின் செய்கைக்கு தகுந்ததை அவருக்குச் செய்து இப்படி இந்த நாளில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் நடத்தினது உண்மையும் உத்தமமாக இருக்குமானால் அபிமெலேக்கின் மேல் நீங்களும் சந்தோஷமாக இருங்கள், உங்கள் மேல் அவனும் சந்தோஷமாக இருக்கட்டும். இல்லாவிட்டால் அபிமெலேக்கிலிருந்து அக்கினி புறப்பட்டு சீகேம் பட்டணத்தார்களையும் மில்லோவின் குடும்பத்தினரையும் எரிக்கவும் சீகேம் பட்டணத்தார்களிலும் மில்லோவின் குடும்பத்தினரிலும் இருந்து அக்கினி புறப்பட்டு அபிமெலேக்கை எரிப்பதாக என்று யோதாம் சொல்லி தன்னுடைய சகோதரனான அபிமெலேக்குக்கு பயந்து தப்பியோடி பேயருக்குப் போய் அங்கே குடியிருந்தான். அபிமெலேக்கு இஸ்ரவேலை 3 வருடங்கள் அரசாண்ட பின்பு அபிமெலேக்குக்கும் சீகேமின் பெரிய மனிதர்களுக்கும் நடுவே தீங்கை உண்டாக்கும் ஆவியை தேவன் வரச் செய்தார். யெருபாகாலின் 70 மகன்களுக்கு செய்யப்பட்ட கொடுமை வந்து பலித்தது. அவர்களுடைய இரத்தப்பழி அவர்களைக் கொன்ற அவர்களுடைய சகோதரனான அபிமெலேக்கின் மேலும் தன்னுடைய சகோதரர்களைக் கொல்ல அவனுடைய கைகளை பலப்படுத்தின சீகேம் மனிதர்கள் மேலும் சுமரும்படியாக சீகேமின் பெரிய மனிதர்கள் அபிமெலேக்குக்கு துரோகம் செய்தார்கள். சீகேமின் மனிதர்கள் மலைகளின் உச்சியில் அவனுக்கு ஒளிந்திருக்கிறவர்களை வைத்தார்கள். அவர்கள் தங்கள் அருகே வழிநடந்து போகிற எல்லோரையும் கொள்ளையிட்டார்கள். அது அபிமெலேக்குக்கு அறிவிக்கப்பட்டது. ஏபேத்தின் மகனான காகால் தன்னுடைய சகோதரர்களோடு சீகேமுக்குள் போனான். சீகேமின் பெரிய மனிதர்கள் அவனை நம்பி வெளியே புறப்பட்டு தங்கள் திராட்சை தோட்டங்களின் பழங்களை அறுத்து ஆலையில் ஆட்டி ஆடிப்பாடி தங்கள் தேவனின் வீட்டிற்குள் போய் சாப்பிட்டு குடித்து அபிமெலேக்கை சபித்தார்கள். அப்பொழுது ஏபேத்தின் மகனான காகால், அபிமெலேக்கு யார், சீகேம் யார், நாம் அவனுக்கு பணியாற்ற வேண்டியது என்ன, அவன் யெருபாகாலின் மகன் அல்லவா, சேபுல் அவனுடைய காரியதரிசி அல்லவா, சீகேமின் தகப்பனான ஏமோரின் மனிதர்களையே பணிந்து கொள்ளுங்கள், அவனை நாங்கள் பணிந்து கொள்வானேன், இந்த மக்கள் மட்டும் என்னுடைய கைக்குள் இருக்கட்டும், நான் அபிமெலேக்கை துரத்துவிடுவேன் என்றான். உன் படைப்பை பெருகச்செய்து புறப்பட்டு வா என்று அவன் அபிமெலேக்குக்கு சொல்லி அனுப்பினான். பட்டணத்தின் அதிகாரியாகிய சேபூல் ஏபேத்தின் மகனான காகாலின் வார்த்தைகளைக் கேட்டபோது கோபமடைந்து இரகசியமாக அபிமெலேக்கினிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, இதோ ஏபேத்தின் மகனான காகாலும் அவனுடைய சகோதரர்களும் சீகேமுக்கு வந்திருக்கிறார்கள், பட்டணத்தை உமக்கு எதிராக எழுப்புகிறார்கள், ஆகையால் நீர் உம்மோடியிருக்கும் மக்களோடு இரவில் எழுந்து வந்து வெளியிலே ஒளிந்திரும், காலையில் சூரியன் உதிக்கும்போது எழுந்து பட்டணத்தின் மேல் விழுந்து அவனும் அவனோடு இருக்கிற மக்களும் உமக்கு எதிரே புறப்படும்போது நீர் செய்ய நினைத்ததை அவனுக்கு செய்யும் என்று சொல்லி அனுப்பினான். அப்படியே அபிமெலேக்கும் அவனோடிருந்த எல்லா மக்களும் இரவில் எழுந்து போய் சீகேமுக்கு எதிராக 4 படைகளாக ஒளிந்திருந்தார்கள். ஏபேத்தின் மகன் காகால் புறப்பட்டு பட்டணத்தின் நுழைவு வாயிலில் நின்றான். அப்பொழுது ஒளிந்திருந்த அபிமெலேக்கு தன்னோடு இருக்கிற மக்களோடு எழும்பி வந்தான். காகால் அந்த மக்களை பார்த்து, இதோ மலைகளின் உச்சியிலிருந்து மக்கள் இறங்கி வருகிறார்கள் என்று சேபூலோடு சொன்னான். அதற்கு சேபூல், நீ மலைகளின் நிழலை பார்த்து மனிதர்கள் என்று நினைக்கிறாய் என்றான். காகாலோ திரும்பவும், இதோ மக்கள் தேசத்தின் மத்தியிலிருந்து இறங்கி வந்து ஒரு படை மெயோ நெனிமின் கர்வாலி மரத்தின் வழியாக வருகிறார்கள் என்றான். அதற்கு சேபூல், அபிமெலேக்கை நான் பணிந்து கொள்வதற்கு அவன் யார் என்று நீ சொன்ன உன்னுடைய வாய் இப்பொழுது எங்கே? நீ நிந்தித்த மக்கள் அவர்கள் அல்லவா? இப்பொழுது நீ புறப்பட்டு அவர்களோடு யுத்தம் செய் என்றான். அப்பொழுது காகால் சீகேமின் மனிதர்களுக்கு முன்பாக புறப்பட்டு போய் அபிமெலேக்கோடு யுத்தம் செய்தான். அபிமெலேக்கு அவனை துரத்த அவன் அவனுக்கு முன்பாக ஓடினான். பட்டண வாசல் வரை அநேகர் வெட்டப்பட்டு விழுந்தார்கள். அபிமெலேக்கு அருமாவில் இருந்து விட்டான். சேபூல் காகாலையும் அவனுடைய சகோதரர்களையும் சீகேமிலே குடியிருக்க விடாதபடி துரத்திவிட்டான். மறுநாளிலே மக்கள் வெளியிலே வயலுக்கு போனார்கள். அது அபிமெலேக்குக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் மக்களை கூட்டிக்கொண்டு அவர்களை 3 படைகளாக பிரித்து வெளியிலே ஒளிந்திருந்து அந்த மக்கள் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை பார்த்து அவர்களை தாக்கி கொன்றான். அபிமெலேக்கும் அவனோடிருந்த படையும் பாய்ந்து வந்து பட்டணத்தின் நுழைவு வாயிலில் நின்றார்கள். மற்ற 2 படைகளோ வெளியில் இருக்கிற அனைவரையும் தாக்கி அவர்களை கொன்றார்கள். அபிமெலேக்கு அந்த நாள் முழுவதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் செய்து பட்டணத்தை பிடித்து அதிலிருந்த மக்களை கொன்று பட்டணத்தை இடித்துவிட்டு அதில் உப்பு விதைத்தான். அதை சீகேம் கோபுரத்து மனிதர்கள் எல்லோரும் கேள்விப்பட்டபோது அவர்கள் பேரித் தெய்வத்தினுடைய கோவில் கோட்டைக்குள் நுழைந்தார்கள். சீகேம் கோபுரத்து மனிதர்கள் எல்லோரும் அங்கே கூடியிருக்கிறது அபிமெலேக்குக்கு அறிவிக்கப்பட்டபோது அபிமெலேக்கு தன்னோடிருந்த எல்லா மக்களோடும் சல்மோன் மலையில் ஏறி தன்னுடைய கையிலே கோடாரியை பிடித்து ஒரு மரத்தின் கிளையை வெட்டி அதை எடுத்து தன்னுடைய தோளின் மேல் போட்டுக்கொண்டு தன்னோடிருந்த மக்களை பார்த்து, நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களே? நீங்களும் விரைவாக என்னைப் போலச் செய்யுங்கள் என்றான். அப்படியே எல்லா மக்களும் அவரவர் ஒவ்வொரு கிளைகளை வெட்டி அபிமெலேக்குக்கு பின் சென்று அவைகளை அந்த கோட்டைக்கு அருகே போட்டு அக்கினி கொளுத்தி அந்த கோட்டையை எரித்து போட்டார்கள். அதனால் ஆண்களும் பெண்களும் ஏறக்குறைய 1000 சீகேம் கோபுரத்து மனிதர்கள் எல்லோரும் இறந்தார்கள். பின்பு அபிமெலேக்கு தேபேசுக்குப் போய் அதற்கு எதிராக முகாமிட்டு அதை பிடித்தான். அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த கோபுரம் இருந்தது. அங்கே எல்லா ஆண்களும் பெண்களும் பட்டணத்து மனிதர்கள் அனைவரும் ஓடிப் புகுந்து கதவை பூட்டிக் கொண்டு கோபுரத்தின் மேல் ஏறினார்கள். அபிமெலேக்கு அந்த கோபுரம் வரை வந்து அதின்மேல் யுத்தம் செய்து கோபுரத்தின் கதவை சுட்டெரித்து போடும்படி வாசலின் அருகே வந்தான். அப்பொழுது ஒரு பெண் ஒரு மாவரைக்கும் கல்லின் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டாள். அது அவனுடைய மண்டையை உடைத்தது. உடனே அவன் தன்னுடைய ஆயுதம் ஏந்திய வேலைக்காரனை கூப்பிட்டு, ஒரு பெண் என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடி நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனோடு சொன்னான். அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை பட்டயம் மறுபக்கம் துளையிட்டு வெளியேறுமாறு குத்தினான். அவன் இறந்து போனான். அபிமெலேக்கு இறந்து போனதை இஸ்ரவேல் மனிதர்கள் பார்த்தபோது அவர்கள் தங்கள் தங்கள் இடங்களுக்கு போய்விட்டார்கள். இப்படியே அபிமெலேக்கு தன்னுடைய 70 சகோதரர்களை கொலை செய்ததால் தன்னுடைய தகப்பனுக்கு செய்த தீங்கை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார். சீகே மனிதர்கள் செய்த எல்லா தீமையையும் தேவன் அவர்கள் தலையின்மேல் திரும்பும்படி செய்தார். யெருபாகாலின் மகன் யோதாமின் சாபம் அவர்களுக்கு பலித்தது.